ஃபோனா? வாய்ஸ் ரெக்கார்டர்லாம் 10 நிமிஷம் தான் பண்ணும், அதுக்கு மேலே பண்ணாது. நீ என்ன சுவிசேத்தல? ஐயோ நல்ல சேர்ந்தா போருங்கிறேன். ஸ்ரீசைலேஷதயா பாத்ரம் தீபக்த்யாதி குணார்ணவம் யதீந்திர ப்ரவணம் வந்தேய ரம்யஜ மாதரம் முனியும் யதீந்திர ப்ரவணம் வந்தே ரம்யஜ மாதரம் முனியும் பர்காபீடம் நடவரவ புக்கர்ணயோ கர்ணிகாரம் பிப்ரத்வாசஹ கனக கபிஷம் வைஜயந்தீஞ்ச மாலாம் ரந்த்ரான் வேணோ ரதர சுதய பூரயன் கோப பிருந்தைகி பிருந்தாரண்யம் ஸ்வபத ரமணம் பிரபிஷத் கீத கீர்த்திகி பிருந்தாரண்யம் ஸ்வபத ரமணம் பிராவிஷத் கீத கீர்த்திகி மயங்க வலம்புரி வாய் வைத்து வானத்தியங்கம் அருகிதிருவன் தன்னை முயங்கமருள் தேராழியால் மறைத்தது எண்ணி திருமாலே போராழி கையால் பொருது. இந்த பாசுரம்தான் ஆரம்பித்தோம் போன வாரம். இதுக்கு முன்னாடி பாசுரத்தில் என்ன சொன்னால், திசையும் திசையொரு தெய்வமும் தெய்வத் திசையும் கருமங்கள் எல்லாம் அசைவில் சீர் கண்ணன் நெடுமால் காரோத வண்ணன் படைத்த மயக்கு. இந்த சாமியால் ஒன்று நடக்கலை, அந்த சாமிகிட்ட போவோமா, அந்த பெருமாளால் அந்த கடவுளால் ஒன்று நடக்கலை, இவாகிட்ட போவோமா அவகிட்ட போவோமா, நாளையர் வாழ்க்கு எம்பெருமானன்ட்ட பகவான் இடத்துல உண்மையான பிரீதி இல்லாதவர்களுக்காக ஒரு மயக்கம் பகவான் வச்சுருக்கான் இந்த உலகத்தில் சிருஷ்டியில் அப்படின்னு. அதனால் வந்து திசைக்கு திசை தெய்வம், அதுக்கு அது அதுக்கு ஒரு குணம், அதுக்கு ஒரு சக்தி, இப்படி படைச்சி வச்சுருக்கான் பகவான் அப்படின்னு ஆழ்வார் அனுபவிக்கிறார். ஆனால் எல்லா தெய்வத்துக்கும் சரீரியாக ஒரு சக்தி தான், பகவான் தான் இருக்கான் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு முதல்ல அதில் சொன்னார். தன்னிடத்தில் பிரீத்தி இல்லாதவர்களிட பிரீத்தி இல்லாதவர்களை விளக்கணும் தன்கிட்ட வராமல் அப்படின்னு நினைக்கிறான். அவர்களுக்கு உண்மையை புரிய வச்சு பின்னாடி பிற்பால் தன்கிட்ட அழிச்சிக்க போகிறான், அதுவும் அவனுக்கு மனசில் இருக்குது. புரிஞ்சவனையும் புரியாதவனையும் பக்கத்தில் வச்சுன்னு சொல்ல முடியாது பாடம். ஒருத்தனுக்கு நன்னா புரியறதுன்னு வச்சுப்போம், ஒருத்தனுக்கு ஒன்றுமே புரியலன்னு வச்சுப்போம், ரெண்டு பேரையும் பக்கத்தில் வச்சுன்னு பாடம் எப்படி சொல்கிறது? இவனுக்கு தனியாக ஒரு செஷன், அவனுக்கு தனியாக ஒரு செஷன், அப்படி தானே வச்சுக்கணும். பகவான் அதை பிளான் பண்ணுறான் அந்த மாதிரி. தன்னிடத்தில் பிரீத்தி இல்லாத கொஞ்சம் தள்ளி விலகி இருக்கட்டும், அவளுக்கு அப்புறம் எடுப்போம் கிளாஸ் அப்படின்னு நினைக்கிறான் போலும். தன்னிடத்தில் பிரீதி அப்படி இருக்கிறாள் விலக்கி வைக்கிறான். சரி, தன்னை அண்டினவர்கள், தன்னை ஆசிரியச்சவர்கள், தன் ஆசிரித்தர்களுக்காக இவன் என்ன பண்ணுவான்? அப்படிங்கிறத அடுத்த பாசுரத்தில் சொல்கிறார். இந்த மயங்க வலம்புரி வாய் வைத்து வானத்து இயங்கும் எரிகதிரோன் தன்னை முயங்க அமருள் தேராழியால் மறைத்தது எண்ணி திருமாலே போராழி கையால் பொருது. வாசித்தப்பா. முயங்கமருள் தேராழியால் மறைத்தது எண்ணி திருமாலே போராழி கையால் பொருது. இதில் எப்படின்னா, மகாபாரதத்தில் நடந்த ஒரு மூணு எபிசோடை சொல்லி இதனால் பகவான் வந்து ஆசிரிதர்களிடத்தில் தன்னுடைய சத்திய சங்கல்பத்துவம்னு ஒரு குணம் பகவானுக்கு, சத்தியகாமத்துவம் சத்திய சங்கல்பத்துவம்லாம் வேதம் உபனிஷத்து சொல்கிறது இல்லையா. இந்த சத்திய சங்கல்பத்துவம் அப்படிங்கிற அந்த குணத்தை மாறி அழிச்சுட்டு கூட பகவான் ஆசிரிதர்களை ரட்சிக்கணும் அப்படின்னா பகவான் இறங்குவான் அப்படின்னு சொல்கிறது இந்த பாசுரத்தில். அதுக்கு அவர் என்ன விஷயத்தை சொல்கிறார்னா, கிருஷ்ணன் வந்து மகாபாரத யுத்தத்துக்கு முன்னாடி அர்ஜுனனும் துரியோதனும் வந்து ரெண்டு பக்கத்தில் உட்காந்துக்கிறா இல்லையா. அப்போ உட்காந்துக்கும்போது கிருஷ்ணன் சொல்கிறான், ஒருத்தருக்கு சேனை ஒருத்தரோட நான் இருப்பேன், ஆனால் நான் சண்டை போட மாட்டேன். ஒருத்தருக்கு சேனை நாராயணி சேனை ஒருத்தருக்கு, துரியோதனனுக்கு சேனை வேணும்னு கேட்டு போயிட்டான். அர்ஜுனன் சொன்னால், அர்ஜுன் கிருஷ்ணா நீ தான் வேணும்னா, சரி அர்ஜுனன் அர்ஜுனனோட இருக்கான் கிருஷ்ணன், ஏண்டா என்ன நீ எதுக்கடா இது பண்ண அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை கிருஷ்ணா நீ என்னோட இரு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கு பதில் தான் தான் முக்கியம் அப்படின்னு தன்னை எடுத்துட்டான் இவன், தன்னை நம்பினான் அப்படிங்கிற ஒரு நன்றி கடன் பகவானுக்கு இருக்கான். அவங்ககிட்ட பகவானுக்கு இருக்கு அர்ஜுன இடத்துல. அதுக்காக என்ன பண்ணான் கிருஷ்ணன் அப்படிங்கிறத சொல்கிறார் இந்த பாசுரத்தில். ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு நீ சொன்னிய, முதல் சங்கம் எடுத்து இவன் தான் ஊதினா, ஃபஸ்ட்டு முதல்ல சங்கம் எடுத்து ஊதினது என்னென்னா, மயங்க வலம்புரி வாய் வைத்துங்கிற ஆழ்வன். அந்த வலம்புரி எடுத்து வாயில் வச்சு ஊதின உடனே பல பேருக்கு மயக்கம். வியாக்கியான சுவாரஸ்யம் ரொம்ப அழகு. யாரெல்லாம் மயங்கினா, எப்படி எப்படி மயங்கினா அப்படின்னு பரிவாச்சாமல் எடுத்து சொல்கிறார். முதல்ல யார் மயங்கினான்னா, பீஷ்மர் துரோணர் கிருபர் இந்த மாதிரி அங்கே சாதுக்களாக இருக்கக்கூடிய ஒரு கோஷ்டி இருக்குது இல்லையா துரியோதனத்தில், அவர்கள்லாம் பார்த்து மயங்குறாளாம். என்ன ஆச்சு, என்ன அழகுயா, இந்த பாஞ்சி சின்னத்தை எடுத்து இவன் வாயில் வச்சுட்டு அந்த ஊதுற அந்த ஸ்டைல் எப்படி இருக்குது, அந்த அழகு எப்படி இருக்குது, அந்த சைலி எப்படி இருக்குன்னு அவள்லாம் அதை பார்த்து இது பண்ணுறா. ச கோஷோ தார்த்தராஷ்டிரானாம், அந்த கோஷத்தை திருத்தராஷ்டிர புத்திரர்கள் கேட்டுவிட்டு ஹிருதயானி வியதார எத்துங்கிற கீதையில் அந்த அதுலேருந்து வர அந்த சப்தம் கேட்ட உடனே அடிவேர்லாம் கலக்கின்ற ஒரு பயம் வருதான் துரியோதனனுக்கு. அவனுக்கு அப்படி ஒரு மயக்கம் வருது, இவாளுக்கு இப்படி ஒரு மயக்கம் வருதா, அவனுக்கு அப்படி ஒரு மயக்கம் வருது. துரியோதனன் ஜெயத்ரதன் துச்சாசனன் இவாளுக்குலாம் அப்படி ஒரு மயக்கம் கலக்க வயத்தை கலக்கிறது அந்த சங்கநாதன் தேவதத்தன்கிறது. தேவதத்தன்னு இவனுடைய சங்குக்கு பேர், அர்ஜுனுடைய சங்குக்கு பேர் தேவதத்தம்னு பேர், பகவானுடைய சங்குக்கு பாஞ்சி சன்னியம்னு பேர். இந்த ஆழ்வார் முதல்ல ஒன்று கேட்குறார், இப்படி இவனும் மயங்கினா அவனும் மயங்கினான். இந்த பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் பார்க்குறாளே, அவாவா சங்கு எடுத்து ஊதுறா, ஆனால் எல்லாரும் இப்படி கிருஷ்ணனை பார்த்துட்டே ஊதுறாளாம். அந்த அழகு அவளே அறியாமல் அந்த பக்கம் இழுக்கிறது. கிருஷ்ணனுடைய சியாமளமான திருமேனி, அதில் பவழம் போன்ற அந்த உதடுகள், வெள்ளவளேர்னு இருக்கிற அந்த பாஞ்சி சன்னியம், அந்த சப்தம், அவன் பிடிச்சிருக்கிற அழகு, செந்தாமரை கை கையில் பிடிச்சி தானே ஊதுவான், செந்தாமரை ஒத்த அந்த திருக்கைகள், இதை வாயில் வச்சு ஊதும்பொழுது இந்த அழகு இவாள்லாம் ஊதுறாளே, அதை பார்ப்பானே, அதையே பார்த்துட்டு இருக்கா அங்கே இருக்கிறவா எல்லாரும், என்ன இப்படி என்ன ஒரு அழகுன்னு பார்த்துட்டு இருக்கா. இந்த பக்கம் இருக்கிறான் இவர்களுக்கும் மயக்கம், அந்த சத்ரு சைன்யத்தில் இருக்கிற சாதுக்களுக்கும் மயக்கம், சத்ருக்களாக இருக்கிறவர்களுக்கு பயங்கலந்த மயக்கம். இப்படி மயங்க வலம்புரி வாய் வைத்தான். இதில் இன்னொரு சுவாரஸ்யம் அழகு என்னென்னா, தாயார் இதை எப்படி அனுபவிக்கிறா, ஆண்டாள் திவ்ய வாக்குடைய நாச்சியார் இதை எப்படி அனுபவிக்கிறா அப்படின்னு பார்த்தோன்னா, அவளுடைய அனுபவம் தனி. அவள் கேட்குறா எடுத்தவுடனே, கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தி திருக்குமோ அப்படின்னு கேட்குறா அவள். அவளுக்கு என்ன சுபாவம்னா, அவளுக்குடைய சொரூபம் என்னென்னா, இப்போ பகவானை பற்றி தெரிஞ்சிக்காதவனுக்கு பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. பகவானை பற்றி தெரிஞ்சின்றவனுக்கு என்னென்னா, அவனுடைய குணங்கள்லையும் அவனுடைய ரூபத்திலையும் அவனுடைய அழகுலையும் மயக்கம். அவ பகவான் அனபாயினின்னு பேர் அவளுக்கு. என்ன சொல்கிறது வேதாவளை பார்த்தீங்கன்னா, ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரஜ தசரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மாவா தாம் மமாம் ஹெஜாதவேதோ லக்ஷ்மீம் அனபகாமினி ஈம் அப்படிங்கிறது. அனபகாமினின்னு பேர் அவளுக்கு. எந்த ஒரு தத்துவத்தை பிரிக்க முடியாதோ அதுதான் அனபகாமினி அப்படின்னு சொல்கிறது, அனபாயினி அப்படின்னு சொல்கிறா. அவனையும் இவனையும் பிரிக்க முடியாது, வேறு ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது. சுந்தரகாண்டத்தில் தயார் சொல்கிறா, அசடுடா நீ ராவணா, சூரியன்கிட்டேருந்து அந்த பிரபையை பிரிக்கலான்னா ராமன்கிட்ட இருந்து என்ன சீதையை பிரிக்கலாம், நீ இதை நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியே. நான் லோகத்தில் இருக்கிற சாதாரணமான ஒரு தம்பதிகளாட்டம் நான் கிடையாது, இது நீ தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறியன்னு கேட்குறா. அது மாதிரி அனபாயினியாக இருக்கிறவ அவள் என்ன கேட்குறா தெரியுமோ, அந்த சங்கை பார்த்து கேட்குறா, கருப்பூரம் நார்மோ யாருக்குமே கிடைக்காது இந்த பாக்கியம், அவனை கிடச்சிருக்கே சங்காழ்வானு. அந்த பகவான் திருப்பவளத்தில் வச்சுன்னு ஊதும்போது அந்த வாய் சுவை இருக்கே, அந்த வாய் நாற்றம் இருக்கே, நாற்றம்னா அந்த வாசனை, கருப்பூரம் நறுமோ, கருப்பூர சுகந்தம் வருதா இல்லை தாமர சுகந்தம் வருதா, தாமரையாட்டம் வாசனை வருதா கற்பூரமாட்டம் வாசனை வருதா. சரி, வாசனை பற்றி கேட்டோம், திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்து இருக்குமோ, துவர்ந்து அது துவர்க்குமா இல்லை தித்திக்குமா அந்த பகவானுடைய அந்த திருப்பவளத்தில் அதனுடைய அவன் பகவானுடைய அந்த அமுது அப்படின்னு கேட்குறாவா. விருப்புற்று கேட்கின்ற நான் அவன் ஆசையாக கேட்குறேன், சொல்லு எனக்கு இந்த மாதவனுடைய வாய்ச்சுவையும் நாற்றமும் எனக்கு நீ தெரிவிப்பாய், சொல்ல ஆழி வெண்சங்கே அப்படின்னு சங்காழ்வானை பார்த்து கேட்குறா. இது ஆண்டாள் வாசனம், ஆண்டாளுடைய அனுபவம் இது, இப்படி கேட்குறா மயங்க வலம்புரி. ஆழ்வார் என்ன கேட்குறாரு தெரியுமோ, ஆழ்வாருக்கு இந்த அழகெல்லாம் மனசில் இருக்குது, ஆனால் மனசுக்குள்ளே என்ன கேட்குறாரு தெரியுமா, நீ என்ன சொன்ன முதல்ல, நான் ஆயுதமே எடுக்க மாட்டேன்னு நீ முதல்ல ஆளாக நீ இப்படி பாஞ்சி சின்னத்தை எடுத்து வச்சு ஊதுறையே, நியாயமா இது அப்படின்னு கேட்குறா அப்படின்னு கேட்குறார் இந்த பொய்கை ஆழ்வார். என்ன ஆயுதத்தில், பஞ்சாயுதத்தில் ரெண்டாவது ஆயுதம் அது, ஒன்று சக்கரம் சக்கரத்தாழ்வான், ரெண்டாவது என்னென்னா சங்காழ்வான். தம் பாஞ்சஜன்யம் சசிகோடி சுப்பிரம் சங்கம்சதாகம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு பஞ்சாயுத ஸ்தோத்திரத்தில் வருது இல்லையா. அப்படியாப்பட்ட இந்த சங்காழ்வானை நீ வந்து எப்படி எடுத்து நீ ஊதிக்கிறாய், ஆயுதத்தை எடுத்துட்டே நீ சொன்ன முதல் ரூல், நான் ஆயுதம் தொடமாட்டேன் அப்படின்னு நீ சொன்னதை நீயே மீறிட்டே இந்த பாஞ்சச்சின்னதை எடுத்து வச்சுருந்ததுனால முதல்ல சொல்கிறார், ஃபஸ்ட்டு மிஸ்டேக் பெருமாள் பண்ணது அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். அத்தோடு ஒன்று நிற்கலை, என்னென்னா மயங்க வலம்புரி வாய் வைத்து வானத்தியங்க மெருகுதிரோன் தன்னை முயங்க அமருள் தேழாரியால் மறைத்தது என்னி திருமாலே போராளி கையால் பொருது. அடுத்து என்ன பண்ணுறான்னா பீஷ்மரோட யுத்தம் பண்ணுறான். அர்ஜுனன் எல்லாரையும் கீதா உபதேசம்லாம் ஆச்சு, நூறு சொன்னார் சர்வதர்மான் பரித்தியஜன்னா, சர்வதர்மான் பரித்தியஜன்னு அவர் சொன்னதுக்கு வேறு பின்னாடி வந்த பெரிய ஆச்சாரியால் எல்லாரும் ஆழ்வார்கள் எல்லாரும் ஆசிரயித்தார் பெருமாளை. அவன் வந்து சரணாகதி பண்ணதாக தெரியல, அவன் கர்மயோகியாக தான் இருக்கான், சரணாகதி பண்ணலை அப்படின்னு தான் எடுத்திருக்கான் வியாக்கியானத்தில், கீதா வியாக்கியானத்திலே அப்படி தான். அவன் கர்மயோகியாக இருக்கான், அதனால் அவன் கர்மயோகி, நீ கர்மயோகத்தை கைப்பற்றிருந்தானே பெருமாள் அவலம்பனம் பண்ணுன்னு சொல்கிறார் இல்லையா, அதனால் அவன் யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கிறவன், அதில் முழுசாக நிற்க வேண்டாமா, தாத்தாவோட எப்படி நான் யுத்தம் பண்ணுறதுன்னு சங்கோஜப்படுறான், சண்டை போட மாட்டேங்கிறான். இந்த தாத்தாவோட நம்ம எப்படி யுத்தம் பண்ணுறது, நம்மளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்த தாத்தாவாச்சே இவனோட நான் எப்படி, ஏண்டா அவர் யுத்தம் பண்ணுறார் அவர் அடிக்கிறார் நீ அடிக்க வேண்டியதானு எவ்வளோ கிருஷ்ணன் சொன்னி கேட்க மாட்டேங்கிறான். கடைசியில் என்ன பண்ணுறார் கிருஷ்ணன்னா, கிருஷ்ணனை முழுக்க பொத்துடுறார் பீஷ்மர். கிருஷ்ணர் என்ன பண்ணுவார் தெரியுமோ, அவருடைய சுபாவம் எது கொடுத்தாலும் வாங்கிப்பார், பக்தனாக இருக்கிறவன் என்ன கொடுத்தாலும் பக்தியாக கொடுத்தாலும் வாங்கிப்பார், பக்தியாக கொடுக்கணும் அவ்வளோதான். அது வந்து தீர்த்தமோ திருத்துழா என்ன துளசியோ இல்லை பெரிய பக்ஷணமோ இல்லை பெரிய திருப்பணியாரங்களோ, இது ஒரு அர்ச்சனையா, பீஷ்மர் பண்ணது ஒரு அர்ச்சனையா, அதனால தான் அதை எனக்கு அது தேவைன்னு சொல்கிறார் அவர். ஏன்னா அவருக்கு வலிங்கிறது கிடையாது, அது சாட்சாத்து பிரம்ம வஸ்து, அதுக்கே வலி ஏது அதுக்கு அது கிடையாது. ஆனால் இவர் என்கிட்ட சொல்கிறார், என்னடா இப்படி என்ன, நான் உனக்காக இங்கே வந்து உட்காண்டிருக்கேன், என் மூஞ்சி முழுக்க பொத்துருக்கான், நீ அவனை அடிக்க மாட்டேங்கிற தாத்தா தாத்தாங்கிற, உனக்கு உன் உறவு பெருசாக போச்சு, என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு பெருசாக தெரியல பத்தியா அப்படின்னு உனக்கு திரும்பி உன்னை மிரட்டுறார் அர்ஜுனனை, மிரட்டுறார் திரும்பி. அர்ஜுனன் சொல்கிறான், இல்லை தாத்தாவை எப்படி அடிக்கிறது அப்படின்னு கேட்குறான், அவன் அதுலேயே தான் இருக்கு, தாத்தாவை எப்படி அடிக்கிறது. உடனே அவன் சொல்கிறது, உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, தாத்தாவை அடிக்க மாட்டேன் இல்லை நீ, நான் கொல்கிறேன் இப்போ உன் தாத்தாவை அப்படின்னு என்ன பண்ணுறார், கதோத்தரியான்ங்கிறார் வியாசரதில், எம்பி ஒரு குதி குதிக்கிறார் தேர்லேருந்து வெளியில், மேலே போன்ற உத்திரியும் கீழே விழுந்துடுறதான், விசாலமான வக்ஷஸ்தலம், அந்த சாமலமான திருமேனி, அதில் திருவாபரணங்கள், இடுப்பில் இறுக்கி கட்டிருக்கிற கச்சம், அதுக்கு மேலே கட்டிருக்கிற அவருடைய அந்த பெருமாள் கட்டிருக்கக்கூடியான திருவாபரணங்கள், காலில் கட்டிருக்கிற மேகலை எல்லாம் குழுங்கிறது. இவர் ஓடுறார், என்னென்ன கை இப்படி தூக்கின்றார், சதுர்புஜனாக ஆயிடுறார், வேணும்னா டக்குன்னு சதுர்புஜமாக ஆயிடுவார், வேண்டாம்னா த்விபுஜத்தோடு ரெண்டு புஜத்தோடு இருப்பார். என்ன பண்ணுறாருன்னா சக்கரத்தை தூக்கிட்டு நேரம் இங்கேருந்து ஓடுறார். யாருக்குன்னா பீஷ்மரை நோக்கி, நான் அவனை கொண்டு நீ கொல்ல மாட்டேங்கிறாலும் உன் தாத்தாவை நான் கொள்றேன் இதை அப்படின்னு ஓடுறார். அங்கேருந்து பீஷ்மர் என்ன பண்ணுறாராம், ஏஹி ஏஹி புண்டரி காக்ஷா, ஐயோ கிருஷ்ணா நீ இப்படி வந்து கொண்டா என்ன தேவையில்லையப்பா, வாப்பா எனக்கு இச்சா மரணம்னு சொல்லிருக்கே, நீ சக்கரத்தை விட்டவொடனே நான் இச்சப்பட்டு விட்றேன்ப்பா, நீ வா வான்னு கூப்பிடுறார் பீஷ்மர். இவன் பார்த்தான், ஐயோ என் கிருஷ்ணனுக்கு கோபம் வந்துருத்தே, நமக்காக இங்கே வந்து இவ்வளோ அடி தாங்கிட்டு இருக்கானேன்னு சொல்லி என்ன பண்ணுறானா, எம்பி குதிக்கிறான் தேர்லேருந்து கீழே, பின்னாடியே ஓடுறான் துரத்திண்டு, வாண்டாம் கிருஷ்ணா வாண்டாண்டான்னு சொல்லி கிருஷ்ணனை இருக்க கட்டி, நீ நில்லு கிருஷ்ணா நான் இனிமேல் ஒழுங்காக யுத்தம் பண்ணுறேன்ப்பா, இனிமேல் ஒழுங்காக யுத்தம் பண்ணுறேன், வாப்பா வாப்பா வாப்பான்னு கிருஷ்ணன் அப்படியே அழிச்சுன்னு வந்துடுறான். இது இவன் பண்ணுறது, அர்ஜுனன் பண்ணுறது என்னென்னா, முயங்கமருள் தேராழியால் மறைத்தது என்னி திருமாலை, என்ன பண்ணான் இந்த தேரழி, நீ சக்கரத்தை எடுத்து பீஷ்மர் அடிக்க போனியே, ரெண்டாவது தடவை நீ வந்து நீ சொன்ன சத்தியத்தை மீறினாய் அப்படிங்கிறார் ஆழ்வார். முதல் தர மீறினதில்லை, இப்போ ரெண்டாவது தர மீறிட்ட. சரி அடுத்து மூணாவது தர என்னன்னா, மூணாவது தர இந்த ஆழ்வார் அனுபவிக்கிற மாதிரியே தியாக பெருமா அனுபவிக்கிறார், அது சொல்லியாகும்.
வேணம் தன ரேன மயங்கபலம் புரிவாய் வைத்து வானத்தியங்குமெறி கதிரோன் தன்னை முயங்கமருள் தேராழியால் மறைத்ததென்னி திருமாலே போராழி கையால் பொருது போராழி கையால் பொருது garudamu onarin jujunu nenaruganani balgedavu baaye
நீ பண்ணுற இந்த மயக்கு காருடம், அவர் சொல்கிற இந்த காருடம் தான் அந்த மயக்கு, நீ பண்ணுற இந்த மயக்கு வேலையெல்லாம் எனக்கு தெரியாது நீ நினைக்கிறியோ, என்ன தெரியுமா எனக்கு, நீ பண்ணுற இந்த மயக்கு எனக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன தெரியுமா, அடுத்த மயக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோன்னா, தேராழியால் என்னத்தை மறைக்கிறான், வானத்தியங்கும் எரிகதிரோன் தன்னை இவன் தேராழியால் மறைத்தது என்னி, இந்த அபிமன்யுங்கிறவன் சாகரத்துக்கு காரணமாக இருந்தது ஜெயத்ரதன். எப்படின்னா பீமனை அவனை காப்பாற்ற போகும்பொழுது பீமனை அவனுக்கிட்ட அண்டை விடாமல் பீமனை தடுத்து நிறுத்திட்டான் இந்த ஜெயத்ரதன். இது அர்ஜுனன் இடத்துல சொன்னா, அர்ஜுனன் சொல்கிறான் நாளைக்கு சாயந்தரம் சூரியாஸ்தமனத்தை ஜெயத்ரதன் பார்த்தானே ஆனால் மத்தநாள் கார்த்தால சூரியோதயத்தை நான் பார்க்க மாட்டான், நான் வந்து நெருப்பில் குளிச்சிருவேன் இப்படின்னு பயங்கரமாக பொயட்டிக்காக ஒரு சபதம் பண்ணிட்டான். அன்னைக்கு இது கேட்ட உடனே என்ன சொல்கிறான், நாளைக்கு சாயந்தரம் சூரியாஸ்தமனத்தை, நாளை யுத்தத்தில் நான் ஜெயதிரத்தனை கொண்டுடுறேன், நாளை சூரியாஸ்தமனத்துக்குள்ளே நான் ஜெயதிரத்தை கொல்லலைன்னா நாளைக்கு சூரியோதயத்தை நான் பார்க்க மாட்டேன், நான் அக்னியில் பிரவேசிச்சுட்றேன் அப்படின்னு சபதம் பண்ணிடுறான். க்ஷத்ரியாலோ இல்லையோ அப்படி தான் இருப்பாவா, அப்படி தான் இருக்கணுமா, எல்லாத்துக்கும் பொறுத்து வேற ஒருத்தர் வேறு குரூப், இவா பொறுக்க மாட்டா, அந்நியாயத்தை சகிக்காமல் உடனே சண்டை போடுவாவா, க்ஷத்திரம் தேவையில்லையா, க்ஷத்திரம் தேவைன்னு சொல்கிறார் பெருமாளை கிருஷ்ணனே சொல்கிறார். இப்படி அவன் என்ன பண்ணிடுறான், இப்படி இந்த சபதத்தை பண்ண உடனே பெருமாளை மற்ற நாள் யுத்தத்தில் சொல்கிறார், கிருஷ்ணா ஞாபகம் இருக்கும் இல்லையோ சாயந்தரத்துக்குள்ளே ஜெயதிரத்தை நான் கொண்டாகணும், கிருஷ்ணன் சொல்கிறார் நீ இந்த சபதம் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கிட்ட சொன்னியா, அப்படின்னு கேட்குறார். நீ சபதத்தை இப்படி பண்ணிய, அதுக்கு முன்னாடி கிருஷ்ணா இந்த மாதிரி நான் ஒரு சபதம் பண்ண போகிறேன், பண்ணலாமா வேண்டாமான்னு என்ன நீ கேட்டியா? இல்லை நான் அந்த வேகத்தில் சொல்லிட்டேன். ஏன்டா கொல்லு நீ வாண்டாங்கல்ல, நான் உனக்கு கொண்டுட்டுவேன்னு சொல்லி வாண்டாங்கல்ல, சாயந்தரம் சூரியாஸ்தமனம் நான் சூரியோதயம் இதெல்லாம் எவன் ஒன்று சொல்ல சொன்னான் அப்படின்னு கேட்குறேன் கிருஷ்ணன். அப்படின்னு கேட்குறேன் அவன் என்ன சேனை பண்ணி வச்சுருக்கான் தெரியுமா, அவன் எப்படி வியூகம் அமைச்சிருக்கான் தெரியுமா, எங்கே கொண்டு நிறுத்திருக்கான் தெரியுமா ஜெயதிரதனை, நீ எவ்வளோ லட்சம் பேரை தாண்டின்னு போகணும் தெரியுமா ஜெயதிரதன்கிட்ட, என்ன நீ பேசுகிற, எவ்வளோ லட்சம் பேரை நீ தாண்டி போகணும், எப்படா இதே தான் உனக்கு தொழிலா, இதே உனக்கு சொல்ல வேண்டியது, கடைசியில் சந்தியில் கொண்டு என்ன நிறுத்த வேண்டியது, இது கிருஷ்ணன் சொல்கிறான் அப்படின்னு. நான் என்னடா பண்ணுறது, இல்லை கிருஷ்ணா நான் சொல்லிட்டேன் நீ தான் எப்படியாவது காப்பாற்றணும். இவனை உள்ளே வர முடியாமல் ரொம்ப ஆச்சரியமான வியூகங்கள் அமைச்சிருக்கார் அன்னைக்கு. அவள் யுத்த கௌசல்யம் என்ன உண்டோ அத்தனையும் காமிச்சிருக்கா. அத்தோடு இல்லாமல் இதில் இவன் பிரவேசிக்கக்கூடாதுன்னு வேற வெளியிலேருந்து சில குரூப் அனுப்புகிறான் அர்ஜுனனோட யுத்தம் பண்ணுறதுக்கு. அவளை சமாளித்து முடிச்சுட்டு தான் இது முதல்ல பேதனம் பண்ணுறதுக்கு யோசிக்கணும், இதை உடச்சின்னு உள்ளே போகிறதுக்கு யோசிச்சாகணும். அந்த மாதிரி பண்ணுற கர்த்தால் ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் மேலே உச்சிக்கு ஏறிண்டே இருக்குது, அந்த யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது, முடியவே இல்லை. கடைசியில் சொல்கிறான் கிருஷ்ணன், இது உதவாதுடா, நீ இப்படி ஒரு சபதத்தை பண்ணிட்டியே, இல்லை கிருஷ்ணா நீ ஏதாவது பண்ணு இதுக்கு, எந்த இடத்துல எப்படி அது அது வியூகம் எப்படி வியூகங்கிறது எப்படி இருக்கும்னா, ஒரு யந்திரம் போல் இருக்கும், ஒரு சக்கரம்னு வச்சுக்கோங்க, ஒரு சக்கரம் எப்படி இருக்குது, சக்கரத்தில் எவ்வளோ நடுவு பாகம் எப்படி இருக்கும், அதுக்கு சுற்றி இருக்கிற பாகம் எப்படி இருக்கும், அது சுற்றி இருக்கிற பாகம் எப்படி இருக்கும், ஒரு சக்கரங்கிறது, அந்த சக்கரங்கிறது என்ன பண்ணும், எதிர்க்கிற வரவால் வெட்டி சீவும் இல்லையா, அதுபோல் அந்த வியூகங்கிறது அப்படியே நகர்ந்துட்டே வரும், எதிர்க்க இருக்கிற சேனையை அப்படியே வெட்டின்றே வரும். யாராவதுக்குள்ளே பேதனை பண்ணிட்டா, அது பிளந்துன்னு உள்ளே போயிட்டா அடுத்து அந்த சக்கரத்துக்குள்ளே இருக்கிற அடுத்த வட்டத்தை தாண்ட முடியாது, அதுக்குள்ளே வெட்டிடும். நிறையா அதில் ஸ்பூல் உண்டு, ஒன்று ஒன்றா நிறையா உண்டு, அதில் சக்கர சக்கரமாக இருக்கும், சக்கரத்துக்குள்ளே பல சக்கரங்கள் உண்டு, ஒரு சக்கரத்தை தாண்டிட்டு அடுத்த சக்கரம் வெட்டும், அடுத்த சக்கரத்தை தாண்டிட்டு அடுத்த சக்கரம் வெட்டும், அந்த மாதிரி மனுஷர்கள் அமைஞ்சிருப்பா, அந்த மாதிரி அந்த சேனையுடைய வியூகம் அமைஞ்சிருக்கும், இதை தாண்டி போக முடியாது. எங்கே உடைச்சா எப்படி அது உள்ளே போகிறது அப்படிங்கிறது கிருஷ்ணனுக்கும் தெரியும் அர்ஜுனனுக்கும் தெரியும், ஆனால் அவன் ரொம்ப சாகசமாக பண்ணியிருக்கான். சக்கட வியூகம், கருட வியூகம், சக்கர வியூகம், பல வியூகங்கள் உண்டு அந்த காலத்தில், அப்படி பண்ணியிருக்கா. இப்படி இப்படி வேதனை பண்ணிட்டே போகிற நடுவில் இருக்கான், இதோ சூரிய அஸ்தமனம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆகிட போகிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ எப்படி அவனை கொல்ல போகிறோன்னு தெரியல, கவலை வந்துடுறது அர்ஜுனனுக்கு, கிருஷ்ணா என்னது இப்படி இருக்குன்னு, இந்த பார் இப்போ சிலது நடக்கும், அது என்ன எதுன்னு நீ கேள்வி கேட்கக்கூடாது, நான் சொல்கிறத நீ அப்படியே செய்யணும், இதுதான் பகவான் எதிர்பார்க்குறான் நம்மக்கிட்ட. எல்லா இடத்துலையும் ஆழ்வார் ஆச்சாரியெல்லாம் அதை தான் சொல்கிறா, பகவானை ஒன்றும் கேள்வி கேட்காமல் அவன் சொல்கிறத நீ ஃபாலோ பண்ணால் நல்லது நடந்துடும், அவ்வளோதான். செருப்படுத்து வாயில் வச்சுக்கும் குழந்தை, குழந்தைக்கு தெரியாது அழுக்கு இருக்குன்னு, அம்மா அடித்து தூக்கி போடுவா, ஆனால் குழந்தைக்கு அம்மா மேலே கோபம் வரும், என்ன நம்ம செருப்படுத்து இப்படி வாயில் வச்சுக்கும் போது இப்படி தூக்கி போடுறாளேன்னு, அது உனக்கு ஆகாதுன்னு அவளுக்கு தெரியும், அது மாதிரி பகவானுக்கு தெரியும் நமக்கு எது ஆகும் எடுவும் ஒத்துக்கும் எது ஒத்துக்காதுன்னு, அவன் பண்ணுறத நம்ம அப்படியே ஏற்றுக்கிற அந்த பிரசாத புத்தி வேணும் அப்படின்னு சொல்கிறா பெரியவாள்லாம். நான் நீ அங்கே கேள்வி இப்போ இத்தனை நேரம் கேள்வியெலாம் கேட்டாச்சு, கீதா உபதேசம்லாம் முடிஞ்சு போச்சு, இனையே இந்த யுத்தத்தில் நான் அடுத்து என்னென்ன சொல்கிறேன்னு நீ செஞ்சுட்டே வரணும், கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்னு கிருஷ்ணன் ஒரு கண்டிஷன் போடுறான். சரி நான் கேள்வியே கேட்கலப்பா, நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்லு சொல்லு, இண்டே வரா கிட்டக்க வரா கிட்டக்க வரா கிட்டக்க வரா, இன்னும் ரொம்ப தூரத்தில் இருக்கான் ஜெயதிரதனானம். பகவான் என்ன பண்ணுறான் அந்த சமயத்தில், மயங்கவலம்புரிவாய் வைத்து வானத்தியங்கு மெரிகதிரோன் தன்னை முயங்கமருள் தேராழியால் மறைத்தான். இந்த சக்கராயுதத்தை எடுத்து பிரயோகம் பண்ணுறான், சக்கரத்துக்கிட்ட சொல்கிறான், சக்கரமே நீ போய் இந்த சூரிய கிரணம் வெளியில் தெரியாத மாதிரி, சூரிய அஸ்தமன் ஆகிட்ட மாதிரி, சூரியனுடைய கிரணம் வெளியில் வர மாதிரி நீ வியாபித்து மூடின்றும், சூரியனுடைய அந்த ஒரு கிரணம் கூட பூமியை டச் பண்ணக்கூடாது, பார்த்தா சூரிய அஸ்தமன் ஆகிட்டா போல இருக்கணும், அப்படி பண்ணுறியா? அவர் சொன்னால் அது வேறு மாதிரி செய்யுமா, அது மாதிரியே பண்ணிடுத்து, போய் மறைச்சு கொடுத்து. ஒரே குதூகலம் அந்த கௌரவ சேனையில், சண்டையே போடாமல் ஜெயிச்சிட்டோம்பா, அர்ஜுனனை கவுத்தாச்சுன்னு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், அங்கங்கே அங்கங்கே லாரா. அப்போ சொல்கிறான் இவன், இன்னும் என்ன கிருஷ்ணா நீ இப்படி பண்ணிட்டியே, என்ன ஆச்சு எனக்கு ஒன்றுமே புரியல, சூரியாஸ்தமன் ஆயிடுத்து போல் இருக்கேன்னு, நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன் கேள்வியே கேட்காத, இப்போ கொஞ்சம் நேரத்தில் வெளியில் வருவான் ஜெயதிரதன், தலையை தூக்கிட்டு வருவான், ஆகாசத்துக்கு பூமிக்கு துணியை விட்டு பிடிப்பான் சந்தோஷத்தில், அப்போ நீ அவனை வெட்டிடு, பானம் போட்டு அவன் தலையை கொய்துரு நீ அப்படிங்கிறார் கிருஷ்ணன். சூரியாஸ்தான் ஆனப்புறம் பண்ணக்கூடாது, தப்பாச்சே, இப்போ தானே நான் முதல்ல தானே சொன்னேன், என்கிட்ட கேட்காதுன்னு சொன்னேன், கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன் உனக்கு, கேள்வி கேட்காம நீ பண்ணணும். ஜோசியன் சொன்னால் அது கேள்வி கேட்காம செய்யறதுல செய்யற நீ, மகவான் சொன்னால் செய்ய மாட்டேன்னு என்ன அர்த்தம்? ஜீவகோட்டிகளை சொல்கிற கேள்வி கேட்காம அவன் என்ன சொன்னாலும் செய்கிறேனி. அவன் 20 பிரதட்சணம் பண்ணுனா பண்ணுறான், 40 பிரதட்சணம் பண்ணுனா பண்ணுறேன். ஜோசியம் சொன்னால் செய்கிறேன், பெருமாள் சொன்னால் செய்யக்கூடாத நான் கேட்குறேன். அவர் சொல்கிறார், இப்போ தானே முதல்ல சொன்னேன்னு, சரி கிருஷ்ணா நீ என்ன சொல்கிறியா செய்கிறேன். இல்லை எனக்கு மனசில் ஒரு சந்தேகம், சத்தியத்தை மீறிட போகிறோமே அப்படின்ட்டு அப்படிங்கிறான் திருப்பி. அவன் சத்தியத்தை மீறமாட்டேன், சூரியன் மறையலை அப்படின்னு சொல்கிறார். சூரியன் மறையலை, நான் தான் மறைச்சிருக்கேன். இல்லை அவனுக்கு சூரியன் மறைஞ்சப்பறம் நம்ம கொல்கிறோம் அப்படின்னு அவன் நினச்சிப்பானோ இல்லையா? என்ன அவன் தப்பாக நினச்சிப்பானோ இல்லையா? ஜெயத்ரதன் கண்ணுக்கு ஒண்டியும் சாகும்போது சூரியன் தெரியும், கவலைப்படாத அப்படின்றான் கிருஷ்ணன். ஜெயத்ரதன் கண்ணுக்கு மாத்திரம் தெரியும் சூரியன் சாகும்போது, வேற எவனுக்கும் தெரியாது. நான் பண்ணுறாத கிட்டக்க வந்துடுறான், ஜெயத்ரதனை அடிச்சுடுறான். ஜெயத்ரதனோட தலையை சீவும்போது கிருஷ்ணர் இன்னொன்று சொல்கிறார், அவள் அப்பா ஒரு வரம் கொடுத்துருக்கார் ஜெயத்ரதனுக்கு, யார்னால உன்னுடைய தலை பூமியை ஸ்பர்சம் பண்ணுறதோ அவன் தலை சுக்கு நூறாக கடவுது அப்படின்னு சொல்லியிருக்கார். இது குருக்ஷேத்திரத்துக்கு வெளியில் தான் இந்த இடத்துல இவ்வளோ தூரத்தில் அவள் சப்தவேதி பானம் அந்த எல்லாம் அந்த மாதிரி பானங்கள்லாம் அடிக்கக்கூடியவா. எவ்வளோ தூரத்தில் எந்த இடத்துல எந்த சென்டிமீட்டரில் எப்படி போய் விழணுமோ அதுக்கு மாதிரி பானம் அடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ள அர்ஜுனன். இவ்வளோ தூரத்தில் இங்கே இந்த மரத்துங்கிழ அப்பா தொக்காந்து தியானம் பண்ணிட்டுருக்கார். இன்னையோட கடைசி சந்தியா வந்தன அவருக்கு, நேரம் அவர் மடியில் போய் விழணும். அது அவர் மடியில் போய் விழணும். போ இப்படி அடி இப்படி அடிங்கிற வியாசர் வர்ணனை ரொம்ப அபாரமாக இருக்கும். அதாவது அடுத்த செகண்டில் ஒரு நிமிஷத்துலேயும் எவ்வளோ பானங்கள் இவன் கொய்யறான்னு சொல்கிறார். ஏன்னா இந்த பக்கம் அந்த தலை பூமியில் விழாமல் மேலே அடிச்சுட்டே போகணும், அப்படியே அடித்து தள்ளிகிட்டே போகணும். அதை இந்த பக்கம் சுற்றி வர எல்லோரும் அவனை சூழ்ந்துன்னு யுத்தம் பண்ணுறான். ஒரு யந்திரம் போல் இருந்தான் நான் அர்ஜுனன் அந்த சமயம் பார்க்குறதுக்கு. ஒரு யந்திரம் இருந்தால் ஃபேன் சுற்றும் போது எப்படி எல்லா இடத்துலையும் தெரியுது அந்த ரெக்கை, அது மாதிரி எந்த பக்கம் பார்த்தாலும் அர்ஜுனனாக இருந்தானான். இந்த நிமிஷத்தில் 70 பானம் கொய்தான், இந்த நிமிஷத்தில் 64 பானம் கொய்தான், அடுத்த நிமிஷம் 50 பானம் கொய்தான் அப்படின்னு எழுதுறது. அப்படின்னா என்ன வேகம் இருந்திருக்கணும் அர்ஜுனன். அப்படியே அந்த தலை அங்கே போயிட்டே இருக்கு, இந்த பக்கம் வந்து அடிச்சுட்டே இருக்கான், சுற்றி வர அடிச்சுட்டே இருக்கான். அநியாயம் பண்ணிட்டு அக்கிரமம் பண்ணிட்டு அப்படின்னு சித்தி கத்தின்ருக்கான் எல்லாரும். அங்கே அதுக்குள்ள கத்தின்ட்டு சண்டை போடுறான் எல்லாரும். இவன் தலை கொஞ்சம் தூரம் மேலே போன உடனே பார்த்தா சூரியன் பழிச்சு தெரியுது, வந்துடுத்து இவர் சக்கரை இவர் கைக்கு வந்துடுத்து தெரியுது. இது நேராக போய் அவன் தலை அங்கே விழுந்தனா அப்பா மடியில் போய் விழுறது. அவர் கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருக்கார். என்னது இதுன்னு எழுந்துக்கிறார், கீழே விழுந்தனே இவ அவர் தலை சுக்குநூறாக வெடிச்சுடுறது. ஒன்றும் புரியல. கடைசியில் என்னாச்சு இந்த ஆழ்வார் கேட்குறார், சக்கர ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு முதல்ல சங்கம் எடுத்தேன், ரெண்டாவது சக்கரத்தை எடுத்துன்னு அடிக்க ஓடினேன் பீஷ்மரை, மூணாவதாக இது. நீ சக்கரத்தை பிரயோகம் பண்ணி சூரியனை மறைத்தாய், இது என்ன இது நீ இப்படி எண்ணி அப்படின்னு கேட்குற. அதுக்கு அர்த்தம் அப்படி தான், வியாக்கியான அப்படி தான் எழுதியிருக்கா, எண்ணி திருமாலே. என்னது நீ சத்திய சங்கல்பம் இல்லையா, நீ சத்திய சங்கல்பம் இல்லையா? பகவான் என்ன சொல்கிறான் திரிமூலியம், யவு பதேத் யவுஹு பதேத், ஆகாசம் கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்கிறான். பிருத்திவி ஷீரியேத்து, இந்த பூமிங்கிறது பிளந்துடும். ஹிமவான் சகலி பவேத், இந்த ஹிமாச்சலங்கிறது சுக்குநூறாக வெடிச்சிரும். தோயநிதிகி சுஷியத் சுஷியத் தோயநிதிகி, இந்த சமுத்திர ஜலம் வத்திடும். என்னுடைய அமோகம், என்னுடைய வச்சனம், என்னோட வாக்கு அது பொய்யே ஆகாது. இது பகவான் சொல்கிறது, கிருஷ்ணன் சொல்கிறது. அப்படி சத்திய சங்கல்பனான நீ அப்படின்னு கேட்குற, எண்ணிங்கிறதுக்கு எப்படின்னு எழுதியிருக்கா வியாக்கியானம், எண்ணி சத்திய சங்கல், நீ சொன்ன வாக்கை மீறாதவனாச்சே, உன் வாக்கை மீறி நீ இப்படி காப்பாற்றுறேன்னா என்ன அர்த்தம்? அதாவது என்ன சொல்கிற தன்னை, இதுக்கு முன்னாடி பாசுரத்துக்கு இந்த பாசுரத்துக்கு உள்ள சங்கதி என்னென்னா, உன்னை நம்பாதவர்களிடத்தில், உன்னை சத்துருவான் நினைக்கிறவர்களிடத்தில் நீ என்ன பண்ணுற, அவர்கள்டேருந்து விலகிற. ஆனால் ஆசிரியர்கள் நீயே கத்தின்னு வந்த ஆசிரியர்களிடத்தை நீ எப்படி இருக்கன்னா, உன்னுடைய சத்திய சங்கல்பங்கிற குணத்தை இழந்தாவது நீ ஆசிரியர்களை காப்பாற்றுற, இப்படி ஒரு சுபாவம் உனக்கு இருக்கே என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்குறார். இது இந்த பாசுரத்தில் கேட்குறது. திருப்பாவையில் நாச்சியார் ரொம்ப அழகாக சொல்கிறா என்னென்னா, கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தா, கூடார்னா என்ன, எம்பெருமான யார் சென்று கூடவில்லையோ அவர்கள் கூடார். துரியோதனம் கூட இல்லை, கமிசன் கூட இல்லை, இந்த மாதிரி பல பேர்கள் கூட, சகுனி கூட இல்லை, துஷாசனன் கூட இல்லை, ஹிரண்யகசிப்பு கூட இல்லை, இவெல்லாம் யாருமே கூட இல்லை. இந்த கூடார்களை என்ன பண்ணான்னா வெல்லும், இவன் போய் வென்றான் அவர்கள் எல்லாரையும். வெல்லும் சீர் கோவிந்தா, வியாக்கியான ரசனை வியாக்கியானத்தை ரசிக்கணும். என்ன எழுதியிருக்கான்னா, இவனை வந்து கூடாதவர்களிடத்தில் இவன் போய் ஜெயிக்கிறான் அவளை, இவனை வந்து கூட்டிட்டான் என்ன பண்ணுவானா, அவள்கிட்ட இவன் தன்னை தோத்துருவானா, அதுக்கு ஆப்போசிட். இவனை யாராவது கூட்டிட்டான்னா இவனுடைய சுபாவம், இவன் யாராவது கூடியாச்சுன்னா அவள் இடத்துல தன்னை இழந்துருவான். அதுக்கு ஒரு பிரமாணம் ஏதோ இந்த பாசுரம், மயங்க வலம்புரி வாய் வைத்து வானத்தியங்க மெருகுதிரவன் தன்னை முயங்கமருள் தேராழியால் மறைத்தது எண்ணி திருமாலே போராழி கையால் பொருதுன்னு தன்னுடைய சத்திய சங்கல்பன் சத்தியத்தை மீறாத சுபாவம் உள்ளவன்கிறத அதை மீறி அடியார்களை ரட்சிப்பான். இது இவனுடைய சுபாவம், பகவானுடைய சுபாவம். என்ன காரணம்னா, இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டானோ, நான் எப்பாடுபட்டாவது என்ன செஞ்சாவது என்னை அண்டினவர்களை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கான். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மிதிஜி ஆச்சுதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏ தத்து விரதம் மமன்னா. அது என்னுடைய ஒப்பீனியன் சொல்லலை, என்னுடைய விரதம்னா. என்னை யாராவது ஒரு அண்டிட்டான்னா அவன் நல்லவனோ கெட்டவனோ அவனை வந்து நான் கைவிடுறதில்லை இப்படின்னு எனக்கு ஒரு விரதம் வச்சுட்டுருக்கேன். விரதம் விரதம்னா மீற முடியாது, நான் அப்படி பண்ணலான்னு நினச்சிட்டுருக்கேன் அப்படின்னா ஒருத்தர் மீறிடலாம். விரதம்ங்கிறது அப்படி கிடையாது, விரதம்னா மீற முடியாது விரதம், இப்படி வச்சுட்டுருக்கான். அதனால் என்னென்னா இந்த சங்கல்பத்துக்கு இது சாமானிய சங்கல்பம், எப்படி பகவான் உண்டியும் பகவானாக இருந்தாலும் சொன்ன வார்த்தையை மீறலாமா அப்படின்னு ஒரு பட்சம் இருக்கும் இல்லையோ. அந்த பட்சத்துக்கு சொல்கிறா அவன் என்னென்னா, சத்திய சங்கல்பன் இது சாமான்யமான சங்கல்பம், அது விசேஷ சங்கல்பம். தர்ம சங்கடனும் ஒன்று வரும், இந்த தர்மத்தை செய்யறதா அந்த தர்மத்தை செய்கிறதான்னு, ஒன்று சாமானிய தர்மம் ஒன்று விசேஷ தர்மம்னு வச்சுப்போம். விசேஷ தர்மத்தை செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரம். இது சாமானிய சங்கல்பமாக, இது நான் யுத்தம் பண்ண மாட்டேன்னு. ஆனால் விசேஷ சங்கல்பம் என்னென்னா, எப்பாடுபட்டாவது என் அடியார்களை நான் காப்பாற்றுவேன், என்னை அழித்து கொண்டாவது என் அடியார்களை காப்பாற்றுவேன் அப்படிங்கிறது விசேஷ சங்கல்பமாக இருக்கிறதுனால, அந்த 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 விசேஷ சங்கல்பத்தை அடியொற்றி தன்னுடைய சத்திய சங்கல்பத்துங்கிற குணத்தையும் ஒழிச்சுட்டு அடியார்களை ரட்சிக்கிறாங்கிறது இந்த பாசுரத்தில் நம்மளுக்கு சொல்கிறார். போராழி கையால் பொருது அப்படின்னு முடியறது இல்லையா அடுத்த பாசுரம்.
ஒரு கோட்டோரேனமாய் புக்கிடந்தாய்க்கு அன்று ஒரு கோட்டின் மேல் கிடந்ததன்றே பொரு கோட்டோரேனமாய் அன்று உன்னொரு கோட்டின் மேல் கிடந்ததன்னே விரிதோட்ட 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 சேவடியை நீட்டி திசை நடுங்க துளங்க மாவடி விண்ணியளந்த மண் மா அளந்த மண்
பொறுகோட்டோர் ஏனமாய் புக்கிடந்தாய்க்கு அன்றுன் ஒரு கோட்டின் மேல் கிடந்ததன்னே வெறிதோட்ட சேவடியை நீட்டி திசை நடுங்க விண்துளங்க மாவடியில் நீ அளந்த மண். அப்போ ஆசிரிதர்கள் தன்னை அண்டினவர்கள் ஒண்டியும் அவன் ரட்சிப்பான், தன்னை அண்டாதவர்களை கைவிட்டுருவானா என்ன பகவான் அப்படின்னு ஒரு கேள்வி வருதோ இல்லையோ பின்னாடியே. இது ஆழ்வார் மனசில் ஓடவே அதுக்கு ஒரு பதில் சொல்கிறார். பின்னாடியே யாக்கியாத்தாக்கள் இந்த சங்கதியை சொல்லி வச்சா அந்த சங்கதி கரெக்டாக அப்ளை ஆகுது அந்தந்த பாசுரத்துக்கு. அந்த தாட் ஃப்ளோ என்ன அந்த அதுக்கும் இதுக்கும், ஒரு வார்த்தை நான் சொன்னேன்னா அடுத்து சொல்கிற வார்த்தை முன்னாடி வார்த்தைக்கும் அந்த வார்த்தைக்கு ஒரு சம்மந்தம் இருக்கணும் இல்லையா. இந்த பாசுரத்துக்கும் முன்னாடி இருக்கிற பாசுரத்துக்கும் உள்ள சம்பந்தத்துக்கு சங்கத்தின்னு பேர். எம்பார் ஒரு ஆச்சாரியர் மகாச்சாரியர் இருந்தார், எங்கள் பெரியவர் தான். இந்த சங்கதி பாசுரத்துக்கு பாசுரம் சங்கதி சொல்கிறதுல அவர் பெரிய நிபுணர். யாக்கியாத்தாக்கள் நான் சொல்லலை, இது பிரமாணம் இருக்குது. இந்த பாசுரத்துக்கும் இந்த பாசுரத்துக்கும் என்ன தாட் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறதுல அவர் பெரிய எக்ஸ்பர்ட். அது இதில் இது பெரிய வாச்சாம்பிள்ள இதில் சொல்கிறார். இதில் இப்படி சொன்னார், அடுத்து என்ன சொல்கிறார்னா, அப்படின்னா ஆசிரியர்களை ரட்சிக்கிறதுக்கு என்னவும் செய்வான். சரி, அப்போ அனாசிரியர்களாக இருக்க உலோகத்தில் இருக்கிறவர்கள்லாம் அவளை விட்டுருவானா, அவள் கதி அவ்வளோதானா, நிர்கதியாக விட்டுருவானா, அவன் என்ன பிரபு அப்படின்னு நினைக்கக்கூடும் இல்லையா. அதுக்கு இந்த பாசுரத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, பொறுகோட்டோர் ஏனமாய் புக்கிடந்தாய்க்கு அன்றும் ஒரு கோட்டின் மேல் கிடந்ததன்றே, விரிதோட்ட சேவடியை நீட்டி திசைநடுங்க வெண்துளங்க மாவடிவின் நீ அளந்த மண். திருப்பி திருப்பி இந்த வாமனாவதாரத்தை நிறையா சொல்லுவான். ஏன்னா வாமன பகவான் திருவிக்ரமன் தானே இவாளுக்கு பிரத்யக்ஷம் அந்த ஊரில், அதை தான் பாடுவான் நிறையா இந்த முதலாழ்வார்களை. அவர் என்ன சொல்கிறார், வாமனனை அவதரித்தான், திருவிக்ரமனா ஆன் அத்துணை கண் மின்னார் மணிமுடி போய் விண்தடவை அப்படின்னு அவன் மத்தனும் அவனும் என்னால் தரப்பட்டது என்னுமே அத்துணைக்கண் விண்ணாறு மணிமுடி போய் விண்தடவன்னு மகாபலி கிட்ட இருந்த ஜலம் கையில் விழுந்தோடனே ஆகாசத்துக்கு பூமிக்கு வளர்ந்துட்டான். அந்த திருவடி பூமி முழுக்க வியாபிச்சது, இன்னொரு திருவடி எடுத்து மேலே வச்சான். இது முன்னாடியே பாசுரத்தில் சொன்னோம். அப்போ என்ன பண்ணுறான்னா, இவன் நம்மளை ஆசிரயித்தவன், இவன் நம்மளை ஆசிரயிக்காதவன், இவன் தலையில் நம்ம திருவடி படலாம், இவன் தலையில் நம்ம திருவடி படக்கூடாது அப்படின்னு வித்தியாசமே பார்க்கலையா பகவான். இந்த பூமியில் இருந்த அத்தனை பேர் மேலேயும் எம்பெருமானுடைய திருவடி, எம்பெருமானுடைய அந்த திருவடி பட்டது. என்னமோ படுறதுன்னு தட்டிண்டா பல பேர், என்னன்னு தெரியல. ஜாம்பவான் என்ன பண்ணார்னா 21 தடவை பூப்பிரதட்சிணம் பண்ணார். அப்போ எம்பெருமானோட திருவடி வியாபிச்சிருத்த பூமியை 21 தடவை நம்ம பிரதட்சிணம் பண்ணணும்னு சொல்லி 21 தடவை ஒரே மூச்சில் 21 தடவை பூமியை சுற்றினாராம் பெருமாளோட திருவடி பிரதட்சிணம் பண்ணணுங்கிறதுக்காக. மேலே பிரம்மா அவருடைய திருவடியை துளைக்கினார், அது மேலே போகும்பொழுது ஒன்மதியர் புனலுருவி ஒருகால் நிற்ப ஒருகாலும் காமரசீர் அவனன் உள்ளத்து என் மதியும் கடந்து அண்டமீது போகி இருவிசிம்பின் ஊடு போய் எழுந்து மேலே தன் மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறந்தடவி அப்பால் மிக்க நம்மளுக்கு கண்ணு திருக்கு கொண்டு நிறுத்துற திருமங்கையாழ்வர். எப்படி அந்த திருவடி போச்சுன்னு அது அப்படியே அதனுடைய டிராஜெக்டரி சொல்கிறார். வரிசலாக எப்படி போச்சுன்னு சொல்கிறார், அந்த திருவடி எப்படி போச்சுன்னு சொல்கிறார். இப்படி போச்சு அந்த திருவடி ஆகாசத்துக்கு. அந்த திருவடியை இவர் அனுபவிக்கிறார் பாருங்க. அண்ணமாச்சாரியர் சொல்றார், சலகி வசுத கொலி சின்ன பாதமோ பலி தலமோ பின பாதமோ தல தல கனமோ தலின பாதமோ தல கனமோ தலின பாதமோ தலரி புகாஜின பாதமோ பிரம்ம கடிகின பாதமோ பிரம்மமு தனி பாதமோ பிரம்ம கடுகின பாதம் பிரம் பிரமன் கழுவிய பாதம். அது கழுவுறதுங்கிறது தெலுங்கில் கடுகியன்னு வந்திருக்கு. பிரம்மமும் தானேனி பாதம் அதுவே தான் பிரம்மம், அந்த திருவடியே தான் பிரம்ம வஸ்து உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிற வஸ்து. தலைக்கக்க ககனமும் தண்ணின பாதம் ஆகாசத்தில் போய் அண்டமு கடலில் போய் இடிச்சுது இந்த பாதம். அப்போ இந்த ஆழ்வார் கேட்கிறார், இவன் நல்லவன் இவன் கெட்டவன், இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன், இவன் பாபி இவன் புண்ணியவான், இவன் பக்திமான் பக்திஹீனன், இப்படிங்கிற வாசி இல்லாமல் எல்லார் தலையிலையும் உன்னுடைய திருவடி படும் மாதிரி அளந்திய நம்மளுடைய அடியார்களுக்கு ஒன்றையும் தெரியட்டும், நம்ம திருவடி படட்டோம், பாக்கி படவாண்டான்னு பகவான் சத்திய காமத்துவம் இருக்கிறதுனால நினச்சா நடந்துடும். இப்போ சொல்லலையா, உனக்கு ஒண்டியும் ஜெயதிரதனுக்கு ஒண்டியும் கண்ணுக்கு தெரியும்டா சூரிய அஸ்தமன் ஆகாது தலையை வெட்டும்போது, பாக்கி எல்லாருக்கும் தெரியாதுன்னு சொன்னானோ இல்லையா கிருஷ்ணன். சத்தியகாமத்துவம்னு பேர் ஒரு குணம் அந்த பிரம்மத்துக்கு. என்னென்னா தான் என்ன நினைக்கிறானோ வாட் எவர் ஹி திங்ஸ் இட் வில் பி குட், அவன் என்ன நினைக்கிறானோ அது நடந்துடும். அதுதான் அந்த குணம் அவனுக்கு, உடனே நடந்துடும் அது. அப்போ என்னுடைய ஆசிரியர்கள் தலையில் உண்டி என்னுடைய திருவடி படட்டும் அப்படின்னு நினைக்கலையா, ஏன் நினைக்கலன்னு சொல்கிறார் பின்னாடி. இது ஒரு இருக்கட்டும், இது ஒன்று இருக்கட்டும், இன்னொரு இன்னும் இப்படி நீ சிரமப்பட்டு சின்ன உருவாக இருந்து பெரிய உருவாக வளர்ந்து அப்படி அளந்தானே இந்த பூமியை. அப்போ ஆசிரிதர் அனாசிரிதர் தன்னை அண்டினவர்கள் தன்னை அண்டாதவர்கள் பாரபட்சம் கிடையாது. ஒரு அம்மா இருக்கா, நாலு குழந்தை அவளுக்கு, ரெண்டு குழந்தை நல்லவனாக இருக்கான், சொல்கிறதெல்லாம் கேட்குறான், அம்மாவை ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறான், நல்ல பையனாக இருக்கான். இன்னும் ரெண்டு கொஞ்சம் தத்தாரியாக இருக்குது, நல்ல பையனாக இல்லை. நல்ல பையனாக இருக்கிறவங்கிட்ட அவனுக்கு அவன் மேலே அவளுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும். ஆனால் ஒரு ஆபத்துன்னு வந்துருத்துன்னா நம்மக்கிட்ட நல்லவனாக நல்லா இருக்கிற பையனை ஒண்டியும் நம்ம ஆரா வச்சுப்போம், அவனை ஒண்டியும் நம்ம போஷணை பண்ணுவோம், நல்லா இல்லாத கெட்ட பையனை தள்ள வேண்டாம், தள்ள மாட்டான். இதுதான் அம்மாவுடைய சுபாவம். ஏன்னா நாலு பிள்ளையுமே அவள் சொத்து. அதனால் ஆசிரித்தர் ஜீவன் ஜீவகோட்டிகள் அனாசிரித்தர்கள் எல்லாமே பகவானோட சொத்து. பகவான் குழந்தையாக இருக்கிறதுனால பேராபத்து காலம் அப்படின்னு வரும்பொழுது என்ன பண்ணுறான்னா, பகவான் எல்லாரையும் தள்ளுறது இல்லையா, அவன் பெரிய மனுஷத்தனமாக எல்லாரையும் காப்பாற்றிட்டு போய்டுறான். இவன் தெரிஞ்சுக்கும் போது தெரிஞ்சுக்கிட்டோம், எது உண்மை எது பொய்னு இவன் தெரிஞ்சுக்கும் போது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு எல்லாரையும் காப்பாற்றிட்டு போய்டுறான். அதுக்கு தான் அடுத்த உபமானம் சொல்கிறார், இப்படி சிரமப்பட்டு அளந்தானே மண். இது என்ன பண்ணுறான்னா, ஒரு காலத்தில் ஊழிக்காலத்தில் இந்த பூமி முழுக்க மறைஞ்சிருக்கிற சமயத்தில் பொறுகோட்டோர் ஏனமாய் புக்கு இடந்தாய்க்கு அன்று ஒரு கோட்டின் மேல் கிடந்ததன்று விரிதோட்டா அப்படிங்கிற. விரிதோட்டம்னா ரெண்டு அர்த்தம், ஒன்று அழகிய குண்டலங்களை உடையவனே, விரிந்த தோடை உடையவனே, இன்னொன்று விரிதோட்ட சேவடியேங்கிறதுனால அதுக்கு சேர்றது, அந்த சேவடிங்கிற வார்த்தைக்கு விசேஷணம், அதுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் போல சேர்றது. அதாவது மலர்ந்த தாமரை போல இருக்கக்கூடிய மலர்ந்த தோடுகளை உடைத்தான, இதழ்களை உடைத்ததான செவ்விய தாமரை பாதம் அப்படின்னு வருது, விரிதோட்ட சேவடி அப்படின்னு அர்த்தம் வருது. இப்படி சொல்கிற இப்படி நீ அளந்த இந்த பூமியை ஒரு சமயத்தில் என்ன ஆச்சுன்னா, இந்த பூமியை ஹிரண்யாக்ஷன் கொண்டு பாதாளத்தில் ஒழிக்கும் பொழுது இவன் என்ன பண்ணுறான்னா, அழகான ஒரு பன்றி ஆகிறான். பன்றிங்கிறது ஒரு ஹீனமான ஜென்மம் இல்லையா? அப்போ என்ன பண்ண, இந்த பூமியில் எல்லோரும் தான் இருந்தா, பூமியில் எல்லா ஜீவக்கோட்டிகளும் தான் இருந்தது, எல்லாருக்கும் பொதுவாக பண்ணானா, அது என்ன பொதுவாக பண்ணான்னா, தன் சங்க சக்கர கதாதரனா அப்ராக்கிருத திவ்ய தேஜோமயமான தன்னுடைய சரீரத்தை மறைச்சு மானமில்லா பன்றியானான். பன்றிங்கிறது ரொம்ப ஹீனமான ஒரு மிருகம், அந்த மிருகமாக ஆனான். மிருகமாக என்ன பண்ணானா, திருமங்கையாளர் அனுபவிக்கிறார் ஆச்சரியமாக, அது சிலம்புனுடைய சிறுபரல் போல் பெரிய மேரு திருக்குளம்பில் கனகனப்ப திருவாகாரம் குலுங்க நிலமடந்து தன்னை இடந்து புல்கி கோட்டுடை வைத்தருடைய என் கோமான் கண்டீர் அப்படின்னு திருத்தந்தி அம்பலம் அப்படிங்கிறது விவிதேச பாசுரத்தில் இதை அனுபவிக்கிறார். என்ன பண்ணுறான்னா, ஒரு ஆச்சரியமான ஒரு யஜ்ஞ வராகம். இந்த வராகம் என்ன பண்ணுறதுன்னா, மேலேந்து குதிக்கிறது பிரளய ஜலத்தில், அப்படி குதித்து இறங்கிறது, கீழே குதித்து இறங்கி பூமி அப்படி அந்த ஜலத்தை பிரளய ஜலத்தை கீறிண்டு போய் அந்த பூமி இருக்கு. அந்த பூமிங்கிறது இவருடைய ஒரு பத்தினி, ஸ்ரீதேவி பூதேவிங்கிறது இவருடைய பத்தினி. அந்த பூமி நேரத்தில் ரொம்ப வாத்சல்யம் உண்டா, ஹிரண்யாக்ஷனை முடித்து என்ன பண்ணுறதான், அந்த பூமியை குத்தி விளையாடுறதான், அந்த பூமியில் குத்தி விளையாடுறது. இந்த விளையாடுற அழக பார்க்குறார் ஆழ்வார். தேசிக ஸ்தோத்திரத்தில் மத்ஸ்யாவதாரத்தை சொல்லும் மத்ஸ்யாவதாரத்தை சொல்கிறார், இனி நீ வந்து பன்றியான மத்ஸ்யமான, ஆனால் ஒன்று உன்னோட ஒரு குணத்தை உன்னால் மறைக்க முடியல, மத்ஸ்யத்துக்கு எங்கேயாவது முட்டையாக இருக்கும் கண்ணு, ரவுண்டாக அப்படி இருக்கும் கண்ணு, தாமரை கண்ணு உள்ள மத்ஸ்யம் எங்கேயா உண்டா, தாமரையாட்டம் கண்ணு, ஆஹா என்ன மத்ஸ்யம் என்ன அழகாக இருக்குது, தாமரையாட்டம் இருக்கே கண்ணு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறா, தாமரையாட்டம் இருக்கான் கண்ணு, நவார் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறார். எனக்கு தெரியும் உன்னை பற்றி, உன் கண்ணை வச்சு நான் உன்னை கண்டுபிடிச்சிருவேன் யா, என்னென்னா கஸ்ரீ ஸ்ரீயா பரமசத்துவா சமாசிரியக்கா கப்புண்டரீக நயனஹா அப்படின்னு ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தில் கேட்குறார். யார் திருவுக்கும் திருவாகிய செல்வன், இந்த பிரகிருத்தியை உடையவன் யாருன்னு அர்த்தம், பரமசத்துவா சாத்திக குணம் நிரம்பிய வனவன், கப்புண்டரீக நயனஹா, செந்தாமரை கண்கிறது பிரம்ம லட்சணத்தில் ஒன்று, அவனுக்கு தான் அப்படி அந்த அப்போதலருந்து செந்தாமரை போல இருக்கும் அந்த திருக்கண்கள். நீ வந்து பன்னியான நிலமடந்து இதனை இடந்து புல்கினாய், நீ வந்து குத்தி அப்படி விளையாடுறதில்ல, விளையாடும் போது உன் கண்ணை தான் நான் பார்க்குறேன், இது என்ன கண்ணு, இந்த மாதிரி கண்ணு வந்து ஒரு எங்கேயாவது பன்னிக்கு இருக்குமா, பன்னிக்கு இருக்கிற கண்ணா இது, என்ன அழகு இந்த கண்ணு, ஆச்சரியமாக இருக்கே, நிலமடந்ததனை இடந்து புல்கி அப்படிங்கிற ஆழ்வார் அப்படி விளையாடுறது. அந்த பன்னி அப்படி வந்து அந்த வர யஜ்ஞவராகமான அந்த பெருமான் வந்து அப்படி விளையாடும் போது ஆச்சு, அவ்வளோ அழகாக இருக்கு. பொறுகோட்டோர் ஏனமாய் புக்கிடந்தாய்க்கு அன்று ஒரு கோட்டின் மேல் கிடந்ததுண்டு. அப்போ என்ன ஆச்சு இந்த பூமி, அப்போ பூமியில் பூமிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது, எல்லா ஜீவகோட்டிகளுக்கும் பொதுவானது தானே, ஆசிரிதன் இல்லை அனாசிரிதன் இல்லை, இந்த பட்சபாதம் இல்லாமல் என்ன பண்ணுறான்னா, பகவான் எல்லாரையும் காப்பாற்றினான் அப்போ அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம சொன்னோமே அதில் வந்து ஆசிரித பட்சபாத்தியாக இருக்கான். இதுக்கு முன்னாடி சொன்ன பாரத யுத்தத்தில் இதில் என்னென்னா ஆசிரிதன் இல்லை அனாசிரிதன் இல்லைங்கிற அந்த வாசி இல்லாமல் எல்லோரையும் காப்பாற்றுறான். அப்போ இந்த பூமி எப்படி இருந்ததுன்னு சொல்கிறார். இப்படி சின்னவனாக வந்து பெரியவனாக வளர்ந்து அவ்வளோ பூமி அவ்வளோ பெருசாக இருக்குன்னு காட்டுறார் அதில். ஆனால் நிலம் இந்த நிலமடந்த இதனை இடந்து புலிக்க கோட்டிட வைக்கிறானே அப்போ எப்படி இருக்கான் அந்த பூமி. இந்த பூமியை சொல்கிறார், பொறுகோட்டோர் ஏனமாய் புக்கிடந்தாய்க்கு அன்று ஒரு கோட்டின் மேல் கிடந்ததன்றே. அந்த யஜ்ஞவராகத்தினுடைய மூர்த்தி எவ்வளோ பெருசாக இருக்குன்னா அது அப்படி எடுத்த உடனே எப்படி இருக்குன்னா அந்த கொம்பு இருக்கும் இல்லையோ அந்த கொம்பு மேலே குட்டியாக ஒரு மச்சம் போல் இருக்கும். இவ்வளோ பெரிய பூமி அந்த வராகத்தினுடைய கொம்பு மேலே அந்த வராகத்தினுடைய ஒரு கொம்பு மேலே ஒரு மச்சம் போல் இருக்கு. சின்ன புள்ளியாட்டம் தெரிகிறது தான். என்னது இவ்வளோ பெரிய பூமி இவ்வளோ மச்சம் போல் இருக்க அப்படின்னா அவள் கேட்குறா, எதுக்கு எதுக்கு இப்படி இவ்வளோ பெரிய உருவம் எதுக்கு எடுப்பானே. அடுத்து ஆழ்வார் கேட்குறது, இவ்வளோ பெரிய உருவம் எடுப்பானே அந்த நிலமடந்தைய அப்படி எடுத்து மேலே நிற்க வேண்டிய அளவுக்கு உருவம் எடுத்தால் போகாதோ, அவ்வளோ பெரிய உருவம் நீ எடுக்க வேண்டிய அவசியம் என்ன. அப்படி கிடையாதான். நெத்தியம் வந்து அவர் பரிவாச்சம் பிள்ளை எழுதுறது இந்த இந்த அழகை நெத்தியம் வந்து 40 பேர் 50 பேருக்கு ஊற்றி வந்து தளிக்க பண்ணுறா சமைக்கிறா. திடீர்னு ஒரு நாள் 4 பேருக்கு நீ பண்ணுனா அவளுக்கு பண்ண வராதான். அதுபோல அந்த பெருமாள் இன்றைக்கி நீ 2 பேருக்கு தான் பண்ணணும் அப்படின்னா நிறையா போட்டுருவா கை வாகு நிறைய அள்ளி அள்ளி போட்டுருவா. பார்த்தா என்னது 10-15 பேருக்கு பண்ணி வச்சுருக்க, என்ன அநியாயமாக இருக்குது இவ்வளோ பேருக்கு எதுக்கு பண்ணி வச்சுருக்க நீ. இல்லை எனக்கு பழக்கம் அதுன்னு. அது மாதிரி என்னென்னா எதுக்கு இருக்கட்டும் அப்படின்னு பெரிய உருவமாக எடுத்துட்டான் நம்ம பகவான். எடுத்துட்டா மேலே நின்று திருவண்டுக்கு ஒட்டின்னு இருக்கு பூமி அவ்வளோ பெரிய உருவம். இது எப்படின்னா சின்னவனாக வந்து பெரியவனாக வளர்றான். அந்த திருவடி அகலத்துக்கு இருக்குது பூமி, அவன் அளக்கிற அளவுக்கு இருக்குது பூமி இப்போ. ஆனால் இந்த வராகாவதரத்தும் போது எப்படி இருந்ததுன்னா திருமங்கையாடா சொல்கிற சிலம்பினுடைய சிறுபரல் போல் பெரிய மாதிரி, இந்த காலில் சிலம்பு போட்டுருப்பால் அது உள்ளுக்குள்ளே பரல் இருக்கும் சின்னதாக. அதுபோல் இதனுடைய குழம்பில் திருக்குழம்பில் கணக்கணப்பு அந்த மேரு வந்து அந்த குழம்பில் மாட்டின்னு இருக்கும். இந்த பசுவுக்கு மாடுகளுக்கெல்லாம் பார்க்கலாம் குழம்புன்னு இருக்கும் கீழே இப்படி இருக்கும், அதில் நல்ல சின்ன ஓட்டையாட்டம் இருக்கும். அந்த குழம்பில் வந்து மாட்டின்னு இருக்கும் மேரு கணக்கணக்கிறது தான். எப்படி வந்து காலில் இருக்கிற அந்த சிறு பரல் சிலம்பில் இருக்கிற பரல் கணக்கணக்குமோ, கொலுசில் இருக்கிறது எப்படி சப்திக்குமோ அது மாதிரி கணக்கணக்கிறது அந்த பெரிய மேரு. அதுபோல் அவ்வளோ பெரிய உருவம் அது. இது மகாபெரிய உருவம் இந்த வராகங்கிறது. இப்படி இருக்கிற வராகம் அவர் என்ன சொல்கிறார், அன்று உன் ஒரு கோட்டின் மேல் கிடந்ததுன்ற அந்த அந்த தந்தத்து மேலே ஒரு ஓரத்தில் மச்சம் போல் இருந்தது தான் பூமி அவ்வளோ பெரிய உருவம். எதுக்கு இவ்வளோ பெரிய உருவம் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்கிறார் இந்த இந்த உபமானம் சொல்கிறார். 40 பேருக்கு சமைக்கிற வேலை திடீர்னு கூட்டு 2 பேருக்கு நீ தளிக பண்ணு அப்படின்னு சொன்னால் அவள் எப்படி பண்ணுவா, அவளுக்கு கைவாக நிறையா போட்டுருவா. அதுபோல் பெருமாள் பெரிய உருவமாக எடுத்துட்டான். சரி பெரிய உருவமாக தான் எடுத்துட்டோம், இப்போ இதுக்குன்னு சின்னதாகணுமா, அப்படியே நடத்துவோம் நம்ம வேலையை அப்படின்னு செய்கிறான் நம்ம பகவான். அப்படின்னு இந்த பாசுரம் பொறுகோட்டோர் ஏனமாய் புக்கிடந்தாய்க்கன்று ஒரு கோட்டின் மேலே கிடந்ததென்றே விரிதோட்ட சேவடியை நீட்டி திசை நடுங்க விண்துளங்க மாவடிவில் நீ அளந்த அந்த திருவடி மேலே போகும்போது என்னதுன்னா நானும் ஒன்று நானும் ஒரு தேவன் இவனும் ஒரு தேவன் நினச்ச தேவர்கள்லாம் பயப்படுறாள் அந்த திருவடி பார்த்து. இவனுடைய உருவத்தை பார்த்து இவனுடைய அந்த அதாவது விராட ரூபத்தை பார்த்து அவள்லாம் ஆச்சரியப்படுறா, பயங்கலந்த மரியாதை ஏற்படுறது பகவானுக்கு. அப்போ இதில் சாரமாக சொல்கிற வஸ்து என்ன விஷயம் என்னென்னா அந்த பாசுரத்தில் முதல் பாசுர திசையும் திசையூர் தெய்வம் தெய்வ திசையும் கருமங்கள் எல்லாம்னு சொன்னமே அந்த பாசுரத்தில் அவர் என்ன விஷயம் சொல்கிறார், தன்னிடத்தில் பிரீதி இல்லாதவர்கள் தன்னிடத்தில் பக்தி இல்லாதவர்கள் தன்னை அண்ட வேண்டான்ங்கிறதாக இவ்வளோ மயக்குகளை படைச்சி வச்சான். அடுத்த பாசுரத்தில் தன்னை அண்டினவர்களிடத்தில் என்ன பண்ணுவான்னா தான் பண்ண சத்தியங்களையும் தன் சபதங்களையும் தன் நிலையிலேருந்து இறங்கியாவது அவன் காப்பாற்றுவான் அடுத்த பாசுரம். இப்போ இந்த மயங்க வலம்புரி வாயுவத்தில் அடுத்து இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறான்னா தன்னை அண்டினவர்களோ தன்னை அண்டாதவர்களோ இருக்கட்டும் பேராபத்துன்னு வந்துருத்தனும் அவன் என்ன அண்டாத அவனை நான் காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு விடுற மாதிரியான ஒரு அந்த மாதிரி ஒரு சுபாவம் கிடையாது. எல்லாம் என் குழந்தை தான், இவன் திருந்தபோது திருந்துட்டோம், இவன் திருந்திட்டான் இவன் திருந்தல, இவன் திருந்தபோது திருந்துட்டோம் அதுக்கு இவனை கைவிட முடியுமா என்ன அப்படின்னு யாரையுமே கைவிடுறதில்லை பகவான். கைவிடாமல் என்ன பண்ணுறான்னா வாமனாவதாரம் போல இவன் தன் திருவடி அவன் தலையில் வச்சாது அவனை காப்பாற்றுவான், இல்லைன்னா அவனை தூக்கி தன் தலை வச்சுப்பானான். இந்த வராக அவதாரத்தில் கோட்டுங்கிறது எங்கே இருக்குது, அவன் தலைக்கு மேலே இப்படி தூரத்தில் இருக்குது. அவன் வராகத்தினுடைய கோடி முகம் இருந்துன்னா அந்த அந்த ஒரு கோட்டின் மேல் கிடந்ததுன்றங்கிறத அந்த பூமி எங்கே இருக்குன்னா அது மேலே ஒட்டின்னுருக்கு. ஒன்று இவனால் தன் திருவடி அவன் மேலே வச்சு காப்பாற்றுவான், இல்லைன்னா அவனையா தன் தலைக்கு மேலே தூக்கி வச்சுருந்தா அதை காப்பாற்றுவான். அவன் வாசி பார்க்கறது கிடையாது. இப்படி ஒரு சுபாவம் உண்டு இவனுக்கு. ஆசிரித்தனாக இருக்கணும் அனாசிரித்தனாக இருக்கட்டும் விடுறதில்ல. சினிமாவில் சொல்கிறேனே எல்லாம் கை விட்டுருவான் பகவான், நல்லவனை கை விடுறதே இல்லை கெட்டவனை கை விட்டுருவான், கை விடுறது இல்லைங்கிறார் ஆழ்வர். என்ன இப்படி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், அப்படி தானே சொல்கிறான். அதை கேட்டு எல்லோரும் பரவசப்படுறா அந்த வார்த்தையை கேட்டு. அப்படி கிடையாது, பெருமாள்கிட்ட ஒரு தோஷம் கிடையாது, பகவான்கிட்ட ஒரு தோஷம் ஒன்று இருந்துருத்துனா பகவான் இல்லை. அவங்ககிட்ட ஒரு தோஷம் இருந்திருந்தாலும் அந்த பகவத் தத்துவம் இல்லை, அதனால தோஷம் கிடையாது. இதை கேட்டு எல்லாரும் பரவசப்படுறான், என்னென்னா நல்லவர்களை விட்டுடுவான், நல்லவர்களை கஷ்டப்படுறாம இருக்கான், கடைசி வரைக்கும் விடமாட்டான், கெட்டவர்களை வழி விட்டுருவான், கெட்டவர்களை விடமாட்டான், விடமாட்டான், துரத்தி துரத்துவான், இப்போ ஜென்ம ஜென்மம் துரத்துவான், துரத்தி க்ஷிப்ரம் போதி கடைசியில் தன் திருவடியில் சேர்த்துக்கிற வரைக்கும் விடமாட்டான் கெட்டவர்களையும். இது பகவத் ஸ்வரூபம், பகவத் சுவாவம். இப்படி சின்ன ரூபம், அப்படி இப்படி இந்த ரூபத்தை பற்றி பேசி இதனுடைய ஆகாரத்தை பற்றி பேசினோடனே அதில் புத்தி போயிடுறது ஆழ்வார்க்கு, அதில் அவர் பரவசமாயிடுறார். அடுத்து ஒன்று சொல்ல ஆரம்பிச்சுடுறார். மண்ணும் மலையும் மறிகடலும் மாருதமும் விண்ணும் விழுங்கியது மெய்யன்பர் எண்ணில் அலகளவு கண்ட சீராழி ஆய்க்கு அன்று உலகளவும் உண்டோ உன் வாய். ஒரு கேள்வியாக இருக்குது, அடுத்த பாசுரம். மண்ணும் மலையும் மறிகடலும் மாருதமும் விண்ணும் விழுங்கியது மெய்யன்பர் எண்ணில் அலகளவு கண்ட சீராழி ஆய்க்கு அன்றி உலகளவும் உண்டோ உன்வாய். ஒரு கேள்வியாக முடிக்கிறார். மண்ணும் மண்ணும் மலையும் மறிகடலும் மறிகடலும் மாருதமும் மண்ணும் மலையும் மறிகடலும் மாருதமும் விண்ணும் விண்ணோ விழுங்கியது மெய்யன்பர் எண்ணில் அழகளவு கண்ட சீராழியாய்க்கு எண்ணில் அழகளவு கண்ட சீராழியாய்க்கு அன்று இவ்வுலகளவும் உண்டோ உன்வாய். அன்று இவ்வுலகளவும் உண்டோ உன்வாய். பெரிய ரூபத்தை எடுத்து உலகத்தை அளந்தான், அதை காட்டிலும் பெரிய ரூபத்தை எடுத்து உலகத்தை இழந்தான் வராகமா. சரி, இந்த ரூபம் உனக்கு ஒரு பொருட்டான அப்படின்னு கேட்குறாரு அடுத்து. இது இதுக்காக தான் சங்கதி அடுத்து இந்த பாசுரத்து. ரூபம் ஒரு பொருட் இல்லையே அப்படின்னா மார்க்கண்டேய சரித்திரம் வருது, அதுதான் சொல்கிறார். இதில் இந்த மார்க்கண்டேயர்னு ஒருத்தர், இந்த மார்க்கண்டேயர் தான் என்றும் 16 வயது உடையவன் அப்படின்னு சொல்கிறோமே, இந்த மார்க்கண்டேய மகரிஷி. இந்த மார்க்கண்டேய மகரிஷி தான் தெய்வம் நினச்சா என்ன வேணா பண்ணும், அவனுக்கு ஆயுசு 16. தெய்வம் நினைச்சிருதுன்னு வச்சுக்கோ, என்றும் 16. இது எப்படி எல்லாம் அவனுடைய எல்லாம் அவருடைய சங்கல்பம் நடத்தும், நினச்சா நடத்துவான். அதான் சொன்னான் எடுத்த உடனே, அவன் என்ன நினைக்கிறான் நடத்துவான். அதுக்கு தான் அப்படி இருந்தால் தான் பகவான், குறையே இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் தான் பகவான். நான் எனக்கெனமோ இப்படி இருக்குன்னு தோன்றது, உனக்கெல்லாம் தோணலாம் கூடாது. அது நீ வேதத்தில் பாரு, எல்லாத்தையும் சொல்லியாச்சு, என்னென்ன இருக்கோ எல்லாம் எனக்கு இப்படி இப்படி தான் பகவான் இப்படி தான் தோன்றது எனக்கு கிடையாது. இங்கே இருக்கு சொல்லி பிரமாணத்தோடு பேசு, பிராமணிக்கனா இரு. சரி, இந்த மார்க்கண்டேயருக்கு என்னென்னா ரிஷிகள்லாம் எப்படின்னா ஒரு சயின்டிஸ்ட் ஆட்டம் வாழ்லாரும் ரிஷிகள் எல்லாருமே எப்படின்னா, ஆனால் எந்த முறையில் அதை அணுகணுமோ கேள்வி கேட்காதனே சொல்லலை நம்ம சித்தாந்தத்தில். கேள்வி கேளு, அவசியம் கேளு, கிருஷ்ணன் சொல்கிற கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கோ. தத்வித்தி பிரணிபாதன பரிப்பிரஷ்னேன சேவையா, ஒரு குருவினிடத்தில் சிசுரூட்சை பண்ணி உனக்கு எப்படி இப்படிலாம் தோன்றதோ அப்படி இப்படிலாம் கேட்டு தெளிவு பெறுன்னு தான் சொல்கிறான். என்ன தெளிவில்லாத ஞானம் பிரயோஜனம் இல்லையே, தெளிவில்லைன்னா ஞானம் எப்படி வரும்? கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா பசங்களை, அதை ஒத்துக்கவே இல்லை பெரியவா, அப்படி ஒத்துக்கவே இல்லை. கேள்வி கேட்டு தெளிவு பெறுன்னு சொல்கிறான். தத்வித்தி பிரணிபாதன பரிப்பிரஷ்னு, நீ கைங்கரியத்தை பண்ணி உன் குருவுக்கு சுசுரூட்சை பண்ணி அதை நீ தெரிஞ்சுக்கோ என்னன்னு, எப்படின்னு தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கும்போது கேள்வி கேளு, பின்னாடியும் கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கோ. கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லாமல் ரிஷிகளை எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டா, அது அடுத்த பட்சம். நீ கேள்வி கேட்டு நீ என்னென்னலாம் கேள்வி கேட்க முடியுமோ, உன் புத்திக்கு என்னென்னலாம் கேள்வி தோன்றதோ, உன் புத்திக்கு என்னென்ன கேள்வியெல்லாம் தோணாதோ எல்லாத்தையுமே ரிஷிகள் கேட்டு வச்சுருக்க. என்ன மந்திரங்களுடைய அர்த்தத்தை எடுத்து பார்த்தா நமக்கு தெரிகிறது, உனக்கு என்னென்னலாம் தோன்றுருக்கோ அதெல்லாம் அதில் இருக்குது, உனக்கு என்னென்னலாம் தோணாதோ அதெல்லாம் அதில் இருக்குது. நத்திங் இஸ் நியூன்ற தசன் எல்லாமே கேட்டு வச்சுருக்கா, எல்லாத்தையும் கேட்டு வச்சுருக்கா, பாக்கி ஒன்றும் இல்லாமல் கேட்டு வச்சுருக்கா சகலத்தையும். அந்த மார்க்கண்டையர் கேட்டாராம், இந்த உன்னோட மாயைங்கிறது எப்படி இருக்கும் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், பகவானுடைய மாயையை காட்டுறான். இப்படியே மார்க்கண்டர் இருந்துகிட்டே இருக்கார். திடீர்னு பார்த்தா பிரளய உதகம், பிரளய ஜலம் நாலா பக்கத்துலேயே கிளம்புறது, பூமியெல்லாம் வெடிக்கிறது, ஆகாசெல்லாம் வெடிக்கிறது, எங்கே பார்த்தாலும் ஒரே அக்னி பிழம்பு, எங்கே பார்த்தாலும் அக்னி அப்படியே பத்தின்னு எரியிறது லோகம் முழுக்க. எந்த பக்கம் போனாலும் ஆகாசம் வரைக்கும் ஏதோ ஒரே இடத்துல சுனாமி டிவியில் பார்த்தா நமக்கு பயமாக இருக்குது. உலகம் முழுக்க பிரளய ஜலம் கிளம்புறது, எல்லாத்தையும் அழிக்கிறது, அக்னியாக இருக்கு எல்லாத்தையும் அழிக்கிறது, ஒன்றுமே தெரியல. கடைசியில் சூரியனும் காணும் போயிடுத்து, சந்திரன் இல்லை, நட்சத்திர மண்டலங்கள் இல்லை, ஒன்றுமே இல்லை, சூன்யமாக இல்லை. பிரளயோதகம் இருக்குது, பிரளயோதகம்னா ஒன்றும் வெளிச்சமும் இல்லை. இந்த பிரளயோதகம் எங்கே இருக்குன்னா எங்கே பார்த்தாலும் பிரளயோதகமாக இருக்குது. உதகம்னா காரி காரண நீர் அப்படின்பா, காரோதகம்பா. பிரளயோதகம்னா பிரளய ஜலம், இந்த ஜலம் இல்லை, அது நம்ம இப்போ பார்க்குறோமே இந்த மாதிரி ஜலம் கிடையாது, பிரளய ஜலம்னு பேர் அது. இது அந்த பிரளய ஜலத்தில் பயமாக இருக்குது, எப்படி இருக்கும் பயமாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் இதாக இருக்குது, பிரளய ஜலமாக இருக்குது இவருக்கு ஒன்றையும் தெரியுது. ஆனால் இப்படி இருக்கக்கூடிய அந்த இருட்டாக இருக்கக்கூடிய அந்த பிரளய ஜலத்துக்கு நடுவில் அங்கே இங்கே ஆகாசத்தில் ஒரு அலை இருக்குது, இங்கே பாதாளத்தில் அதனுடைய அலையினுடைய முடிவு இருக்குது, அடுத்த அலை அங்கே ஆகாசத்தில் இருக்குது. எப்படி இருக்கும் அதில் முதந்தா, அந்த மாதிரி இருக்கிற ஒரு இதில் அந்த வேவில் முதந்தா எப்படி இருக்கும், இதுக்கு பயமாக இருக்குது. இதுக்கு நடுவில் அங்கேருந்து ஒரு ஒளி தெரிகிறது, கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த ஒளி கிட்டக்கு கிட்டக்கு வருது. கிட்டக்கு வந்து பார்த்தா எப்படி இருக்குன்னா, கராரவிந்தேன பதாரவிந்தம், கராரவிந்தேன பதாரவிந்தம், முகாரவிந்தே வினிவேசயந்தம், வடஸ்ய பத்ரஸ்ய புடேஷயானம், முகாரவிந்தே வினிவேசயந்தம், பாலம் முகுந்தம், பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. கிட்டக்க 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 வரும்போது ஜோதியாக இருக்குது, ஒரு ஆலை போல் இருக்குது, ஒரு ஆலையில் இருக்குது, அந்த ஆலையில் ஒரு சிறு குழவி அப்படியே ஜொலிக்கிறது, இவரை பார்த்து கண்ணை சிமிட்டுறது. அதே எங்கேயா இருக்குன்னா காணும் திரும்பி, அதுவும் அந்த 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 அலையில் அடித்து கீழே அலை கீழே படுத்து தெரியல, திரும்பி பார்த்தா உசரத்தில் தெரியுது. இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து அங்கே போகிறது, இங்கேருந்து இங்கே போகிறது, அதுன்னு அது அதை பார்த்தாலே பயமாக இருக்குது. குழந்தை தான் ஆகிட போகிறதுன்னு தோன்றது இருக்குது. அந்த குழந்தை என்ன பண்ணுறதுனா, கராரவிந்தேன பதாரவிந்தம், இந்த திருவடி எடுத்து வாயில் வச்சுக்கிறதான், ஒரு திருவடி எடுத்து வாயில் வச்சுக்கிறது, முகாரவிந்தே வினிவேசம், இந்த திருவடி வஸ்தி, திருவடி வஸ்தி, திருவடி வஸ்தி, அடியார்கள்லாம் சொல்கிறாள், இது எப்படி தான் இருக்குது, இதனுடைய சுகந்தம் பாப்பான்னு எடுத்து வச்சுட்டு தான் ஆழ்வார் சொல்கிறார். இந்த திருவடி தான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்கிற ஆழ்வார்களே, எப்படி இருக்குன்னு பார்த்து தான் அப்படி வச்சுட்டு தான் உடனே பார்க்குறார். இவர் அங்கே இருக்கிறது திருப்பி இங்கே வந்துருத்து, திருப்பி இங்கே வந்துருத்து, திருப்பி இங்கே வந்துருத்து, ஒன்றுமே புரியல, இது என்ன குழந்தை இது அப்படின்னு பார்க்குறது. இந்த பிரளயோதக சுற்றி வர பிரளய ஜலம் நடுவில் இவரும் அங்கேயும் இங்கேயும் ஆடுறார். இந்த ஆலையில் இருக்கிற இந்த சிசுவானது அங்கேயிருந்து கிட்டக்க வந்துடுத்து, இவர் கிட்ட வந்துடுத்து, இவர் கிட்ட வந்தோடனே இவர் பார்த்து ஒரு கண்ணை சிமிட்டுறது, சிமிட்டிட்டு என்ன பண்ணிட்டுனா வாயை இப்படி இழுத்து தான் அப்படின்னு உள்ளே இழுத்துதான். இழுத்தா என்னாச்சுன்னா, இத்தனை பிரளயஜலம் எங்கே பார்த்தாலும் பிரளயஜலமாக இருக்கே, அந்த பிரளயஜலம் எல்லாம் போயிடுதான் அப்படியே வாய்க்குள்ளே சர்ன்னு போகிறது, அப்படியே போகிறது சிருஷ்டி முழுக்க உள்ளே போகிறது. திடீர்னு பார்த்தா என்னாச்சுன்னா, இவரும் அந்த வாய்க்கில் டக்குன்னு போயிடுறாரு, அந்த உதரத்துக்குள்ளே போயிட்டு பார்த்தா இமாலயத்தில் நிற்கிறார். எப்படி இருக்கே இந்த மாயை அப்படின்னு கேட்குறாராம் பெருமாள். இதான் என் மாயை, இப்படி தான் இருக்கும் பிரளயம். இந்த பிரளயத்தை நேராக பார்த்தவர் அவர் மார்க்கண்டேயர், அதை சொல்கிறார் அந்த ஆழ்வாரதில். இந்த பிரளயம் எப்படி இருக்குன்னு, மண்ணும் மலையும் மறிகடலும் மாருதமும் விண்ணும் விழுங்கியது மெய்யன்பர் மார்க்கண்டேயரான முதல்ல மகரிஷிகள்லாம் அதை பார்த்துருக்கா. இது ஒரு இந்திரஜாலம் இல்லை, இது ஒரு மேஜிக் இல்லை, இது சத்தியமாச்சே அப்படின்னு சொல்லிருக்காவா எல்லாரும். எண்ணில் எண்ணி பார்த்தனா அழகளவு கண்ட சீராழி, அழகுனா யூனிட்னு நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோமே தமிழ் அழகு, அழகளவு கண்ட எவ்வளோ யூனிட்டு, 10 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் இவ்வளோ மீட்டர் இவ்வளோ கிலோமீட்டர் 100 200 இப்படின்னு சொல்லிகிட்டே போகிறோமே. சங்கம் பத்மம்னு இருக்குது சமஸ்கிருதத்தில், அதுக்கு இந்த யூனிட்டை சொல்கிறது. அந்த யூனிட்டினுடைய எல்லை தாண்டியாச்சான், சொல்ல முடியாது, இவ்வளவுதான் சொல்ல முடியாத அளவுக்கு சீர். எண்ணில் அழகளவு கண்ட சீர், அழகினுடைய அளவு கண்டவன், அதாவது அவனுடைய எல்லை கண்டவன், அழகளவு கண்ட சீர் ஆழி ஆய்க்கு இந்த சக்கர தண்ணலுக்கு அவ கேட்கிறார். இப்ப பெரியவனா இருந்த நிலம் கோட்டிடையில வச்சுட்டு இருந்திய, இத்தனோடு ஒட்டின் இருந்தது பூமிங்கிற, நீ இந்த உலகத்து முழுக்க குடிச்சிய, வடபத்திர சாயியா இருந்து உலகத்து முழுக்க வாயில வச்சுட்டிய, அன்றைக்கு அன்றி உலகளவும் உண்டோ உன் வாய், அப்படின்னா இந்த பூமி உலகெல்லாம் எவ்வளோ பிடிச்சிருக்கோ அவ்வளோ பிடிச்சா நீ வாயை வச்சுட்டு இருந்த இல்லையே, சிறு குழவியாக தானே இருந்த. அப்படின்னா என்னென்னா, எம்பெருமானுக்கு உள்ள அந்த சங்கல்பம் மாத்திரம் அந்த அவனுக்கு அந்த சத்தியகாமத்தோடு அவன் நினச்சா போகிறோம். சிறு உருவத்தில் பெரிய காரியம் செய்கிறதோ, பெரிய உருவத்தில் சிறிய காரியம் செய்கிறதோ, இந்த உருவங்கிறது முக்கியம் இல்லையா பெருமாளுக்கு. நீ வந்து வாமனனாக இருந்து பெரியவனாக அவன் சின்னவனாக இருந்து பெரியவனாக இருந்து வளர்ந்தாய் அளந்தாய், நீ அப்புறம் வந்து என்னென்னா வராகமாக ஆதி வராகமாக வந்து நிலத்தை வந்து பூமியை வந்து இத்தினுண்டு ஒரு சின்ன ஒரு மச்சம் போல் இருந்தது உன்னுடைய தந்தத்தில், அது ஒன்று. சரி, பெரியவனாக சின்னவனாக இருந்து நீ வந்து ஆசிரிதர்களை அனாசிரிதர்கள் ஆசிரிதர்கள் பக்ஷபாதம் இல்லாமல் நீ காப்பாத்தினாய் வாஸ்தவம், அதுக்கு நீ பெரிய உருவம் எடுத்தாய், சிறிய உருவம் எடுத்தாய், பெரிய உருவம் எடுத்தா மகா பெரிய உருவம் எடுத்தா வாஸ்தவம். ஆனால் நீ பெரிய உருவம் எடுத்து பெரிய காரியத்தை செய்யணும்னு உனக்கு அவசியம் இல்லையே. ஏன்னா இந்த சிறிய உருவம் எடுத்து இந்த ஆளிலே கண்ணனாக இருந்து வடபத்திரிச்சாக இருந்து உலகத்தை முழுக்க நீ அன்றி விழுங்கினாயே, அன்றைக்கி என்ன இந்த உலக அளவுக்கு அவன் வாய் பெருசாக இருந்தது, சின்ன வாய் வச்சுன்னு உலகத்தை நீ இழுத்துட்டிய உள்ள, இது ஒரு பெரிய விஷயமா உனக்கு. அதாவது பகவானுடைய அகட்டித்த கட்டணம் அந்த சாமர்த்தியத்தை சொல்கிறார். அது எப்படி இருக்குன்னு, என்ன குணத்தை நினச்சி நினச்சி தானே பக்தி வளரும். யாருக்கா ஒருத்தருக்கு மேலே நம்மளுக்கு பிரீதி வரணும்னு வச்சுங்க, அவளுடைய குணம்தான் காரணம் நமக்கு. அவன் நல்ல குணமான நம்மளுக்கு பிடிச்ச குணம் அங்கே இருந்ததுன்னா நமக்கு பிரீத்தி வந்துடும், இல்லைனா வராது. இந்த ஆழ்வார் என்ன பண்ணுறார், அவனுடைய சக்தி அவனுடைய குணம் ரெண்டையும் மாற்றி மாற்றி நினைக்கிறார். அவனுடைய சக்தி எப்படி இருக்குது, அவனுடைய குணம் எப்படி இருக்குது, ஆசிரியர்களான ரட்சிக்கிறான், தன்னுடைய சங்கல்பத்தெல்லாம் உடச்சுன்னு ரட்சிக்கிறான், ஆசிரியர்கள் அனாசிரியர்களான பேராபத்தை வந்தால் ரட்சிக்கிறான். அவன் சாமர்த்தியம் எப்படி, அவனுடைய சக்தி எப்படி இருக்குன்னா, சின்னவனாக இருந்து பெரியவனாரான், பெரியவனாக இருந்து அதை காட்டிலும் பெரியவனாய் ரட்சிக்கிறான், அவனுக்கு வேணுங்கிறவன் வேண்டாததாங்கிற வாசி இல்லாமல் ரட்சிக்கிறான், வேணுங்கிறவன் வேண்டாங்கிற வாசி இல்லாமல் ரட்சிக்கிறதுக்கு பெரிய உருவம் எடுக்கிறதுன்னு இல்லை, சின்ன உருவத்திலே அது சின்ன உருவத்திலையும் செய்கிறான், பெரிய உருவத்திலையும் செய்கிறான், அதை காட்டிலே சின்ன உருவத்திலையும் செய்யக்கூடிய சக்தி சாமர்த்தியம் உள்ளனா இருக்கான். அவன் அழக வேற சொல்கிறார் அடுத்து, இவன் அழகு என்ன அழகு, இவனுடைய அழகு எப்படி சொல்கிறது, அந்த 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 வராகம் விளையாடுறதையோ இந்த கண்ணன் ஆளிலையில் வந்ததையோ அப்படி அனுபவிக்கிறார். அன்றி உலகளவும் உண்டோ உன் வாய், இல்லையே சின்ன வாயை வச்சுன்னு நீ உலகத்தை முழுக்க இழுத்துட்ட, பெரிய கொம்பை வச்சுட்டு உலகத்தை அதில் வச்சுருந்த, இன்றைக்கி என்ன பண்ணார்னா, அவ்வளோ பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இப்படியே பண்ணிவிடலாம்னு உனக்கு தோணித்து, அதனால் என்னென்னா பகவானுடைய அந்த அகட்டித்த கட்டணம்ங்கிற பண்ண முடியாத விஷயம். கிருஷ்ணனாக இருந்தால் ஒரு குட்டி பையன் எங்கேயாவது மலையை தூக்குமா, கோவர்த்தன மலைங்கிறது எவ்வளோ பெருசு, அதை குட்டி பையன் தூக்க முடியுமோ, இப்போ இருக்கிறது அதோட அம்சம் மாத்திரம். இப்போ நம்மளுக்கு இருக்கிற கோவர்த்தன மலை ஒரிஜினலான கோவர்த்தன மலையினோட ஒரு அம்சம்தான், அதில் ஒரு 5% தான் இருக்குது. பெரிய கோவர்த்தன மலையை தூக்கி வச்சிருந்திய குட்டி குழந்தை பண்ணுறதா, அது பண்ணுற வேலை கிடையாது. இப்படி எம்பெருமானுடைய தியாக பிரம்மம் கேட்குறார் அந்த கீர்த்தனில்,
ஸ்ரீவாசுதேவ அண்ட கோட்ல குட்சிணியும் சூக்கோ லேதா ப்ரோவ பரமா,
இந்த அண்டக்கோட்டில், அண்டக்கோட்டில்னா அண்ட சராச்சரங்கள் எல்லாத்தையும் பிரலயத்தகத்தில் அடக்கி அத்தனையும் வாய்க்குள்ளே எத்தினுண்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு இருந்த நீ வயத்தில், அவ்வளோ சாமர்த்தியம் படைத்தவன்னு பாடுறேன். இந்த ஆழ்வார்களே கேட்குறா, ஆலன்று வேலை நீர் உள்ளதோ விண்ணதோ மன்னதோ சோலை சூழ் குண்டெடுத்தாய் சொல்லு. இன்னொரு ஆழ்வாருக்கு இன்னொரு ஆச்சரியம் அவர் கேட்குறார். ஆழ்வாருக்கு இன்னொரு ஆச்சரியம், மலையெல்லாம் அழிஞ்சு போச்சு, மண்ணெல்லாம் அழிஞ்சு போச்சு, உலகம்லாம் அழிஞ்சு போச்சு, எதுவுமே இல்லை, பிரளயோதகம்தான் இருக்குன்னு, இந்த ஆலல் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்குறாரு. ஆலல் இல்லை படுத்துட்டு இருக்க ஆழ்வார்கள் அப்படி தான் கேட்பா. என்னாச்சுவா, உலகத்திலே உயர்ந்த திங்கிங்னா பேரலல் திங்கிங் சொல்கிறனாலும் இருப்பேன். இந்த பேரலல் திங்கிங்லாம் நிறைய பார்க்கலாம். அதில் அதையே பார்த்துட்டு இருப்பா, ஒருத்தர் இந்த பக்கம் வேறு எதையே பார்த்துட்டு இருப்பா, எல்லாரும் அதையே பார்த்துட்டு இருப்பா. இந்த பேரலல் திங்கர் என்ன பண்ணுவோம், அதை ஒன்றையும் பார்க்க மாட்டான். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று, பல பல விஷயங்களை பார்ப்பான். இந்த ஆழ்வார்கள் எல்லாம் இந்த மாதிரி பேரலல் திங்கர்ஸுங்கிறது கொஞ்சம் கம்மியான வார்த்தை தான் அவளுக்கு. ஆனால் இன்னைக்குள்ள நாமன் கிளேச்சர் பிரகாரம் சொல்கிறேன்னா என்னென்னா, எல்லோரும் பெருமாள் அப்படி வந்தார், இந்த ஆச்சரியம் இப்படி நடந்து இப்படி நடந்து, நம்ம இத்தனை நேரம் சொன்னோமே, நமக்கு யாருக்காவது தோணித்தோம், இத்தனை நேரம் நம்ம சொன்னோமே இப்படி இருந்தது அப்படி இருந்து, எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னியாடா, ஆளல படுத்துன்னு வரான்னு சொன்னியா, ஆளல எங்கே இருக்குது, மரமே இல்லையே, ஆளல எங்கே இருக்குது. ஆழ்வார் கேட்குறாரு, ஆனால் ஆளன்று வேலை நீர் உள்ளதோ, காரண உதகம் வேலை நீர்னா நேர் டிரான்ஸ்லேஷன், வேலை நீர் காரண உதகம், ஆளன்று வேலை நீர் உள்ளதோ, எங்கள் மரம் எங்கே கீழே எங்கே தண்ணிக்குள்ளே எங்கே மரம் இருக்கான்னு, விண்ணதோ ஆகாசத்தை வந்ததா, மன்னதோ பூமியிலேருந்து வந்ததா, ஆகாசம் இல்லை பூமியும் இல்லை மண்ணும் மலையும் மறுகடலும் மாறுதமும் விண்ணும் விழுங்கிட்டான்னு நீ சொல்கிற, இது உண்டி எங்கேருந்து கிடச்சது உனக்கு. ஆளலை என்னென்னா அவன் எப்பயுமே பிரிய மாட்டானான், முதல் சொத்து பகவானுக்கு, அவனுக்கு ஆதிசேஷன்னு பேர். அவன் சென்றால் குடையாக இருப்பான், இருந்தால் சிங்காசனமாக இருப்பான், நின்றால் மரவடியாக இருப்பான், அவனுடைய முதல் சொத்து அந்த ஆதிசேஷன் தான் நம்ம எல்லா ஜீவகோடிகளும் உபலட்சணம். அவன் ஒத்தனை பிரியறத சீதையை பிரிஞ்சாலும் பிரிவான், லக்ஷ்மணனை பிரியவே மாட்டான், இது அவனோட சுபாவம். அவனுடைய முதல் ஜீவன், முதல் சொத்து இவனுக்கு. சேஷம்னா சேஷப்பட்ட வஸ்துனா சொத்தாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆதிசேஷன் முதல் சொத்து, அது ஒன்றும் விட்டு பிரியறது இல்லை அவர். அதனால் அப்படி இருக்கார். அதனால் அப்போ கூட இப்படி கேட்குறார் ஒரு ஆழ்வார், இப்படி இன்னைக்கு நாலு பாசம் அனுபவித்தோம், அடுத்த வாரம் அடுத்து வாய் அவனே அல்லாத வாழ்த்தாதுங்கிறத அடுத்த வாரம் அனுபவிப்போம். ஸ்ரீமதாலிஷ்டி நகரி நாதாய கலிவேருண சேவியமானாய நித்யாய வேதராஜாய மங்களம், ஸ்ரீமதாலிஷ்டி நகரி நாதாய கலிவேருண சதுஷ்கவி பிரதானாய பரகாலாய மங்களம். எனக்கு சாகித்ய ஒரு தடவை பார்த்து நெக்ஸ்ட் டைம் பாடுறேன், கண்டிப்பாக பாடுறேன் நடத்துகிறேன், ரொம்ப சந்தோஷமாக அடுத்த தடவை பாடுறேன். அதாவது